வெளிப்படுத்தின விசேஷம் 21:7 வாசிக்கலாம்.
ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான்.
ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். He that overcometh shall inherit all things, and I will be his God, and he shall be my son. ஒரு பெரிய ப்ராமிஸ் வேர்டு இது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நேரடியாக சொல்லுகிற வார்த்தை. அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பின்பு கிபி 95:96 பத்மு என்ற தீவிலே யோவானுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் நேரடியாக சொல்லுகிற வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகிறவன், we are the overcomers. Hallelujah. இந்த கடைசி காலத்திலே நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். தோல்வி அடையவள்ள ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஜெயமான ஜீவியம் செய்கிறவர்களாயிருக்கிறோம். உலகம் முழுசும் இன்னைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கை. பிசாசு அவர்களை மேற்கொண்டு விட்டான், ஆனால் நாம வந்து தோல்வி அடையவில்லை. ஆமீன். சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஆமீன். We are the overcomers. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஓவர்கம்மர்ஸுக்கு அங்கே பிளஸ்ஸிங் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். He will possess all things. எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். Inheriting all things. நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். I will be his God and he will be my son. Hallelujah. We are the sons and daughters of God. Hallelujah. நாம் தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம். Jesus is our father. Amen. God is our father. நம்ம மறுபடியும் பிறந்த பிறகு தேவன் நம்முடைய பிதாவாய் இருக்கிறார். நாம் அவருடைய குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பொசஸிங் ஆல் திங்ஸ். உங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய கண்கள் அதன் மேலே இருக்கக்கூடாது. உங்களுடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். ஹல்லேலூயா. உங்களுடைய இருதயமானது வெளிப்பாட்டின் மேலே இருக்கணும். இந்த நேரத்துக்குரிய செய்தியை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா, அந்த ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால 1000 பிரசங்கத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறேன். இதே புல்பீட்டில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு மெசேஜையும் நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ் வரும். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் நாலேஜ், தேவனை குறித்த அறிவு வரும் பொழுது உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெறுறதுக்கு அதுதான் வழி. அவன் தருவானா, இவன் தருவானா, அவனை போய் பிரியப்படுத்தலாமா, இவனை போய் பிரியப்படுத்தலாமா, அவங்கள பார்க்க போகலாமா, இவங்கள பார்க்க போகலாமா என்று சில ஊழியக்காரங்க அவ்விதமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோன்னா, இந்த வெளிப்பாட்டை பார்த்தோம்னா, நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்து வரும். நம்ம அதை தேடி போகாண்டாம், அது நம்ம பின்னால் வரும். எது வரைக்கும் வரும்? வாழ்நாள் முழுசும் வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அவிதமாய் சொல்லியிருக்கு. இதுதான் காட்ஸ் ப்ரொவைடட் வே. எப்பொழுதுமே மனுஷன் தேவனுடைய வழியை விட்டு தன் சொந்த வழிப்படி போவான். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. அவங்களுடைய மென்டாலிட்டி சரியில்லாததுனால இந்த மெசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. எப்படி ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்பதை அந்த வழியை சிந்திக்காதனாலே, அந்த விதமான மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள வராததுனாலே, தே ஆர் லூசிங் த பிளஸ்ஸிங். ஆசீர்வாதத்தை மெசேஜில் வந்தும் அவங்க இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையானது உண்மையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேரடியாக என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். He will receive all the blessing. அதில் மாற்றமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதமும் கிடையாது. எனக்கு இந்த குறைவு இருக்கு, எனக்கு அந்த குறைவு இருக்கு, எல்லாமே ஆண்டவர் வந்து நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் வரும். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கொண்டு வரும். ஆமென். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல இருக்க அனாய்டி உங்க மேல வரும் என்றால் அந்த அனாய்டிங்கினால நீங்க ஜெயம் கொள்ள முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லா கூடும். ஹல்லேலூயா. டேவிட் மேல அந்த அனாய்டிங் இருக்கும் பொழுது யாரும் அவனால எதிர்த்து நிற்க முடியல. பிரதர் பிரனாம் மேல அந்த அனாய்டிங் இருக்கும் பொழுது எந்த ஒரு வியாதியும் அவருக்கு முன்பாக நிற்க முடியல, சத்ரு அவருக்கு முன்பாக நிற்க முடியல. காரணம் அந்த அனாய்டிங் தான். அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் அனாய்டிங்கை கொண்டு வரும் பொழுது அது எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். ஆமென். இப்பொழுது சொல் வழக்கமாக அதை தியானிக்கலாம். பைபிளில் நம்ம எலியேசரை பார்க்கும் பொழுது, ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை நம்ம கவனிக்கும் பொழுது, அவங்கெல்லாம் மாடல் சர்வன்ஸ் இன் த பைபிள். வேதத்திலே ஒரு முன்மாதிரியான ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். எலியேசர் ஒரு முன்மாதிரியான ஊழியக்காரனாக இருக்கிறான். அவன் வந்து ஸ்போக் ஆஃப் தேர் மாஸ்டர், அவங்க வந்து தங்களுடைய எஜமானை குறித்து தான் பேசினார்கள். யோவான் ஸ்நானகனும் எஜமானை குறித்து தான் பேசுகிறார். அவருடைய பாதரட்சியின் வார அவிழ்க்கிறது கூட, அவர் செருப்ப தலை மேல வச்சு தூக்குறது கூட நான் தகுதி கிடையாது. எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க யோவான் ஸ்நானகன். எனக்கு இதோ நீங்கள் அறியாதிருக்கிற உங்கள் ஒரு நடுவர், உங்கள் நடுவில் ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்கு பின் வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர், அவர் என்னை விட மேலானவர், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், நான் வெறும் தண்ணியில தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா அவர் உங்களுக்கு பசுத்து ஆவினாலும் அக்னினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார். He is too great. Hallelujah. ஜீசஸ் வந்து எக்ஸால்ட் பண்ணுகிறார். யோவான் ஸ்நானகன் தன்னை குறித்து பேசவில்லை, அவன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசினார். ஹல்லேலூயா. Glorified his master. அவனுடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவையே மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. They didn't speak of themselves. தங்களை குறித்து பேசவில்லை. இதே போல நம்ம உலகத்துல நம்ம இருக்கிற நாம் வந்து நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார், நம்முடைய மெசேஜ், நமக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் எவ்வளவு கிரேட்டா இருக்கிறது, அதைத்தான் நம்ம நினைச்சு அப்படியே பேசணும். How great it is. Hallelujah. How great you are. ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவராக இருக்கீர். நம்முடைய பேச்செல்லாம் அப்படி இருக்க வேண்டும். எலியேசர் அங்க போய் ரெபேக்கால் வீட்டில் பேசும் பொழுது தன்னை குறித்தே பேசல, தன்னுடைய எஜமானை குறித்தே பேசுகிறார். என்னுடைய எஜமானை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். இதோ ஈசாக்கு ரொம்ப கீழ்ப்படிதல்வராக இருக்கிறார், ரொம்ப அழகாக இருக்கிறார், அவருக்கு எல்லாம் வந்து இதோ ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது, பெரிய சீமானாக இருக்கிறார். பாருங்க, அதை குறித்தே புகழ்ந்து பேசுவது. இயேசுவையும் உடைய வார்த்தையும் நம்ம இன்னைக்கு புகழ்ந்து பேசுறதுக்காக இங்கே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே தீர்க்கதரிசி செய்தி செய்தி நம்ம இதில் என்ன தான் ஒரு பைத்தியம் போல் அவங்க பேசுகிறாங்க, எல்லாம் அந்த மாதிரி தான் பேசுறாங்க. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் வேர்ட். ஹல்லேலூயா. ஹவ் கிரேட், இது எவ்வளவு பெருசா இருக்குது, ஹவ் இதோ அது எவ்வளவு மகத்தானதாக மெஜஸ்டியா இருக்கிறது, அதை பேசுறது தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் மாடல் சர்வன்ட், அதுதான் வந்து மாதிரியான ஒரு ஊழியக்காரர். அவ்விதமான ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கிரைஸ்ட் ரிவீல்ட் இன் ஹிஸ் ஓன் வேர்ட், தேவன் தம்முடைய சொந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறார். ஆமென். ஆமென். பிரணம் என்ன சொல்லுகிறார் ஏழாவது முத்திரை என்ற செய்தியிலே? அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஏழாம் முத்திரை ஆதியாமத்திலிருந்து ஆரம்பித்து பைபிள் முழுசும் இருக்குன்னு சொல்றார். ஏழாம் முத்திரை, இட் இஸ் ரிவீலிங் அட் த செவன் சீல், இஸ் பெர்ஃபெக்ட்லி மியூட். ஏழாம் முத்திரை, அது முற்றிலும் அது அமைதியாக இருக்கிறது. And if I only had time, எனக்கு நேரம் இருந்தால், I will try a few places, நான் உங்களுக்கு சில இடங்களை காண்பிப்பேன், to show you all the way back from Genesis, this seventh seal is spoken of from the very beginning in Genesis, the seventh seal moved right up. எல்லா இடத்துலையும் ஏழாம் முத்திரையை பார்க்கலாம். ஆதியாமத்திலிருந்து அது வெளிப்படுத்தல் வரைக்கும் அது செல்லுகிறது. ஏழாம் முத்திரை எல்லா இடத்துலையும் இருக்கிறது அப்படி என்று இப்போ பெண்ண சொல்லுகிறார். சீல்ஸில் 30 வருஷமாக கொஸ்டின் ஆன்சர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கவும் சீல்ஸ் புக்கை படிக்கவும் ஒரு சபையில் விதமாக தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஏழாம் முத்திரை திறக்கலைங்க. அங்கே இப்போ பெண்ணாம் அந்த ஏழாம் முத்திரைங்க செய்தியிலேயே அந்த புஸ்தகத்திலே தான் சொல்கிறார். அது ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வலைக்கு இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறார். அவங்க எதை படிக்கிறாங்க? கண்கள் இருந்தும் குருடர்கள். அதனால் நம்ம இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? கர்த்தருடைய வருகை நேரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. செவன் சீலில் இருக்கிறோம். செவன் சீல் ஷார்ட் ஆயிட்டு அது வந்து நியூ ஜெருசலம் வரைக்கும் அது போய்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். அது ஆதியாமத்திலிருந்து அது காண்பிக்கப்படுதுன்னு சொல்கிறார். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வருகையை பார்த்து நம்ம தியானிக்கிறோம். இப்போ பெண்ண சொன்னதை நம்ம நிறைவேற்றுகிறோம், நம்ம அதை பிரசங்கம் பண்ணுகிறோம். ஆனால் சீல்ஸ் புக்கை படிக்கிற அநேருக்கு அது தெரியறதில்லை. குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இரண்டு பேரும் குழியில் விழுவார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரிதாபமான ஒரு நிலைமை. அவங்க ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். மெசேஜில் இருந்தும் அதை படித்தும் அவங்களுக்கு புரியலைன்னா என்ன அர்த்தம் என்றால் தே டின் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். அவள் பரிசுத்தாவியை பெறவில்லை என்று காண்பிக்கப்படுகிறது. இதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருக்குள்ள ரிசீவிங் செட் வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் அவர் ரிசீவ் பண்ணுகிறார். அவருக்குள்ள அந்த ரிசீவிங் செட் இருக்கிறது. அவருக்கு ஃபர்ஸ்ட் கான்சியஸும் செகண்ட் கான்சியஸும் ஒன்றாக இருக்கிறது. அவர் வந்து என்ன சொன்னால் சொப்பனம் காண வேண்டும் என்று தூங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கண் விழித்திருக்கும் பொழுதே விஷன் பார்க்கிறார். அங்கிருந்து வருகிற அந்த சிக்னல்ஸ் அவர் ரிசீவ் பண்ணுகிறார். ரிசீவ் பண்ணி அதை பார்க்கிறார், அதை கேட்கிறார், அதை உரைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை அவிதமாக டிசைன் பண்ணி இருக்கிறார். அவிதமாக அவருடைய சரீரத்தையும் அவருடைய மைண்டையும் அவருடைய சோலையும் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். த்ரீ பீஸ் இருக்கிறது. முதலாவது சிங்கம், ரெண்டாவது காளை, மூணாவது மனுஷன். இதெல்லாம் பூமியில வாழுகிற பீஸ்ட் ஜீவன்கள். ஆனால் நாலாவது ஜீவன் பறக்கிற கழுகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பூமியிலே வாசம் பண்ணுறதல்ல, மேலே பறக்கிறதா இருக்கிறது. அதனால் நம்ம இன்னைக்கு ஈகிள் ஏஜில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம பூமிக்குரியவள் அல்ல, உலகம் நம்முடைய சதம் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம மேலே பறக்கிறவளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 4:1 என்ன வாசிக்கிறோம் என்றால் இவைகளுக்கு பின்பு நான் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே கேட்டிருந்த சட்டமானது மறுபடியும் என்னுடனே பேசி இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது பரலோகத்திலே ஒரு மானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்திலே ஒரு வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது மரகதம் போல அது தோன்றிற்று என்று விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்புன்னா 2:3 சபை காலங்கள். எபேசிலிருந்து லவோதிக்கு அவர் 7 சபை காலங்கள். இந்த காலத்துக்கு பின்பு இதை முன்னே நான் கேட்ட அதே சத்தமானது, சபை காலங்களிலே பேசின அதே சத்தமானது இப்பொழுது யோவான் சொல்லுகிறது. யோவான் மனவட்டி கடையாளம் இருக்க இங்கே ஏறிவோ. இவைகளுக்கு பின்பு நான் சம்பவிப்பவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது சிங்காசனத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிறதை அங்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு அனாயிட்டிங் இருந்தது. சபை காலத்திலே அனாயிட்டிங் இருந்தது. இப்பொழுது ஸ்பெஷல் அனாயிட்டிங், ஈகிள் அனாயிட்டிங். ஹல்லேலூயா. நம்ம டைம் எலிமெண்ட்ல இருந்து கால வரைக்குட்பட்ட அந்த இதர் எல்லாமில இருந்து நம்ம இன்னைக்கு வந்து எட்டர்னல் சர்ச் ஏஜிக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நித்தியமான சபை காலத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம லவோதிக்கா சபையை தாண்டி நித்தியமான சபை காலத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமென்.
ஆமென்.
We have come into eternal church age. Stature of perfect man என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் விதமாய் சொல்லுகிறார். எல்லாம் நமக்கு வெளிப்பாடெல்லாம் பிரதர் பிரணாம் செய்தியிலிருந்து வருது. நம்ம பார்க்கதெல்லாம் பைபிளை பார்க்குறோம். இதுதான் கரெக்ட் வே ஆஃப் ப்ரீச்சிங். இப்படி செய்யாம வேற மாதிரி பிரசங்கம் பண்ணா அது கரெக்ட் வே ஆஃப் ப்ரீச்சிங் கிடையாது. நம்ம இப்பொழுது எட்டர்னல் சர்ச் ஏஜ்ல இருக்கிறோம். எட்டர்னல் சர்ச் ஏஜ் அட் தி எண்ட் ஆஃப் தி செவன் சீல்ஸ். நான் அந்த ஏழு முத்திரைகள் அங்கே திறக்கப்பட்ட பின்பு எட்டர்னல் சர்ச் ஏஜ் வந்திருக்கிறது. நம்ம க்ரோவிங் இன்டு ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன், பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியை நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். வி பிகம் வேர்ட் இமேஜ் ஃப்ரம் க்ளோரி அண்ட் க்ளோரி. நம்ம வார்த்தையின் சாயலாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆமே. நீங்க கேட்கிற செய்தி உங்களை வந்து என்ன வார்த்தையை கேட்கலாம் அந்த வார்த்தையா மாத்து. இங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இங்க புறப்பட்டு வரும் பொழுது, இந்த புல்பீட்ல இருந்து ஆவிக்குரிய வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பொழுது அது உங்களை அப்படியே மாத்திடுது. கேட்கிற பிரசங்கத்து மாதிரியே மாத்தி விடுறது. அதுக்கு தான் வந்து வெளிப்பாடான வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஹல்லேலூயா. அது நம்ம சேஞ்ச் பண்ணுகிறது. அதை நம்ம நம்ம வேர்டு இமேஜாக சேஞ்ச் பண்ணுகிறது. ஆமென். பிரணாம ஆண்டவர் எவ்வளோ டெஸ்ட் பண்ணினார், வாழ்க்கையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு அவருக்கு வந்தது, எத்தனையோ சூழ்நிலைகளை சந்திக்கும்படியான நிலைமை வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றிலையும் ஜெயத்தை தந்தார். He was a overcomer. அவர் ஜெயம் கொள்ளுகிறவராக இருந்தார். ஆமென். ஜெயம் கொள்ளுகிறன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயம் கொள்ளுகளுக்கு ஆண்டவர் செவன் ஃபோல்டு பிளஸ்ஸிங் வைத்திருக்கிறார். செவன் ஃபோல்டு பிளஸ்ஸிங் என்னது? எபேசு சபை சொல்லப்படுகிற ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இன்றைக்கு நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை ஆவிக்குரிய பிரமாய் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சிமின்னா சபைக்கு என்ன சொல்லப்பட்டது? ஜெயம் கொள்ளுகிறன் இரண்டாம் மரணத்தினாலே சேதப்படவில்லை, அவன் ஆவிக்குரிய பிரமா மரித்து போக மாட்டான், அவனுக்கு நரகம் கிடையாது, அக்கினி கடல் கிடையாது என்று அங்கே சொல்லப்பட்டது. பெர்கமு சபைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவனுக்கு நான் ஹிடன் மன்னா, மறைவான மன்னாவை கொடுப்பேன், அவனுக்கு நியூ நேமை நான் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். பெர்கமு சபைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அங்கே ஜெயங்கொழுவர்களுக்கு? ஆண்டவர் வந்து நான் விடிவள்ளின் நட்சத்திரத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். சர்வை சபைக்கு சொல்லப்படுகிற ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போட மாட்டேன், அவன் வெண்வசனம் தரித்து என்னோடு கூட நடப்பான் என்று சொல்லி இருக்கிறது. பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற என் தேவனுடைய நகரமாகிய புதிய எருசலேமுடைய நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஐ வில் ரைட் இஸ் ரைட் மை நியூ நேம் அப்பான் இஸ் ஃபோர்ஹெட். என் நாமத்தை அவன் நெற்றியிலே நான் எழுதுவேன் என்று சொல்லியிருக்கிறார். லவோதிக்கியா சபைக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? ஜெயங்கொழுகிறவன் வந்து என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். ஹி வில் சீட் வித் மீ இன் தி த்ரோன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த ஆல் செவன் ஃபோல்ட் பிளஸ்ஸிங், எல்லா ஆசீர்வாதம் என்றால் ஏழு ஆசீர்வாதம், ஜெயங்கொழுவுக்கு சொல்லப்பட்ட ஏழு ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு செவன் சீல்ல இருக்கிற உங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும்.
ஆமென்.
அதனால ஜெயங்குழுவுக்கு என்ன ரிவார்டு கொடுக்கப்படுதோ அந்த ஏழு பிளஸ்ஸிங்கும் அதான் ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம இன்னைக்கு சுதந்திரித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆமே. ஆடம் ஒரு நாளில் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டிருந்தான். ஆடமுடைய பிளஸ்ஸிங் என்ன? ஆடமுடைய பிளஸ்ஸிங் வந்து என்னன்னா எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன், அவனுக்கு மரணமே கிடையாது. Eternal life, fellowship with God, தேவனோடு கூட நேரடியாக பேசுவது. அதன் பின்பு power over the earth. Hallelujah. Power over the three blessing. இந்த three greatest blessing, eternal life, fellowship with God, power over the earth. அவனால் முழு உலகத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தது. தேவனோடு கூட தினமும் நேரடியாக அவன் பேசி கொண்டிருந்தான். இந்த த்ரீ ஃபோல்ட் பிளஸ்ஸிங் ஆடம் இதை இழந்து போனான், விழுந்து போன பொழுது இழந்து போனான். இந்த மூணு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தர. எத்தனை விசுவாசிக்கிறோம்? அதான் இயேசுக்கு சொல்லுகிறார், ஜெயங்குளரும் எல்லாத்தையும் சுதந்திரித்துவான். ஆடம் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்கள், ஆடம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டான், ஆன் பின்பு அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். இந்த நேரத்துக்குரிய மெசேஜ், த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்து நம்ம கார்டன் ஆஃப் ஏடேனுக்கு கொண்டு செல்கிறது. ஏழு சபை காலங்கள் செய்தி கொண்டு செல்லாது, அது குறைவான செய்தி, பார்சியல் ரெவலேஷன் அவங்களுக்கு வந்து பார்சியல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நமக்கு இன்னைக்கு ஃபுல் ரியலைசேஷன் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது. வி ஆர் த ஓவர் கம்மர்ஸ். ஆடம் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம வந்து செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு கொண்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இட் இஸ் ஏஜ் ஆஃப் அடாப்ஷன். இது புத்திர சுவீகாரம் நமக்கு வந்திருக்கிறது. அந்த மகன் வந்து டியூட்டர் சொன்னபடி இவன் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறான், மெச்சூரிட்டி அடைந்து விட்டான், இவனுக்கு புத்திர சுவீகாரத்தை கொடுக்கலாம். அப்பொழுது அவன் தகப்பனுக்குரிய எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான். ஆமே. இட்ஸ் எ ஏஜ் ஆஃப் அடாப்ஷன். ஆல் திங்ஸ் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். யோசுவாவை நம்ம பார்க்கும் பொழுது யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இந்த கானான் தேசம் முழுசையும் சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொல்றார். ஒரு எல்லையிலிருந்து இன்னொரு எல்லை வரைக்கும், ஆனால் நாலு எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த இடத்தை சொல்லுகிறார். இந்த லேண்ட் ஆஃப் கேனன், லேண்ட் ஃப்ளோவிங் வித் மில்க் அண்ட் ஹனி, பாலும் தேனும் ஓடுகிற இந்த செழிப்பான தேசம், உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். இப்பொழுது ஜாஷ்வா நீ என்ன செய்யலாம் என்றார், எல்லாவற்றையும் பொசஸிங் ஆல் திங்ஸ், பொசஸிங் ஆல் த பிளஸ்ஸிங், இன்ஹெரிட் ஆல் த பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளலாம். நீ ஜெயம் கொள்ளும் பொழுது எல்லாமே உனக்கு சொந்தம். As I said unto Moses, இத மோசேக்கு நான் சொன்னபடி நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு சுதந்திரமாயிக்கிறது. மெசேஜ் வந்து ஒரு லெக்சர் கிடையாது, மெசேஜ் வந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறதுக்காக சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுப்பதுக்காக, உங்களுக்கு ஒரு ஃபெய்த் வருவதுக்காக பிரசங்கம் பண்ணப்படுகிறது. சும்மா எழும்பி போயிட்டு ஏதோ கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் பெறணுங்கிறதுக்கு கத்தர் வந்து மகா பெரியவர், சர்வ பலம் உள்ளவர். ஹல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஏதோ பிரசங்கத்தை நம்ம கேட்கணும் ஏதோ அப்படிங்கிறதுக்காக அல்ல, கேட்டா நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒரு பொதுவா நினைக்காதபடி அதை நான் பெறணுமே. கத்தர் அவிதமான நோக்கத்தோடு தான் வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார். அவரிடத்துல பச்சைபாதம் கிடையாது. இங்கே வந்து ஜோசுவாக்கு சொன்ன அதே வேர்டு தான், நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அதனால லெபனான்ல இருந்து ஃப்ரம் இந்த லீபனோன் தொடங்கி ஐபிராத்து த ரிவர் ஜூப்ரட்டஸ், இது உன்னுடைய எல்கை. இன்னொரு எல்கை என்னவென்றால், சூரியன் ஏத்தின் தேசம் அனைத்தையும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையாக பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம்னா மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். அதனால இங்கிருந்து மத்திய தரைக்கடல் வரைக்கும் இங்கே லீபனோன்ல இருந்து யூப்ரட்டிஸ் ரிவர் வரைக்கும் இந்த இடம் முழுசையும் உனக்கு கொடுத்தேன், ஏழு ஜாதிகள் அங்கே இருக்கிறாங்க, இந்த தேசம் முழுசையும் உனக்கு கொடுத்தேன், கோ அண்ட் பொசஸ் இட், நீ போய் அதை சுதந்திரிச்சுக்கோ. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பைபிளில் நிறைய பிளஸ்ஸிங் இருக்கு. நம்மளால் ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீ கோ அண்ட் பொசஸ் இட், நீ எதெல்லாம் டச் பண்றியோ அதெல்லாம் உனக்கு சொந்தம். தொட்டதெல்லாம் பொன்னாகுன்னு ஒரு கதையை வச்சிருக்கோம். அதே போல் நீங்கள் எந்தெந்த பிளஸ்ஸிங் தொட்டிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கோல்டாக மாறிடும். அவங்க இடத்துல மகளை தொடுறான், மக கோல்டு ஆயிருதா, சாப்பாடு தொட்டா சாப்பாடு கோல்டு ஆயிருது, அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. அவன் கேட்ட வர பிரயோஜனம் இல்லாமல் போகுது. இப்படி ஒரு கதை இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இது கிடையாது, இது எல்லாமே பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தில் எந்த துன்பமும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லா பிளஸ்ஸிங் எல்லாத்தையும் சுதந்திரத்துக்கு நீங்க அவிதமான ஒரு காலத்தில் இருக்கிறீங்க. இட் இஸ் எ ஏஜ் ஆஃப் அடாப்ஷன். சீல்ஸ் ஓபன் ஆகியிருக்கிறது. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜெயங்குளுரன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன். ஐ வில் பி ஹிஸ் காட் அண்ட் ஹீ ஷால் அண்ட் யூ ஷால் பி மை சன். நீங்கள் என்னுடைய குமாரராயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம்மளை ஏதோ பிரியப்படுத்துறதுக்காக, என்கரேஜ்மெண்ட் பண்றதுக்காக எழுதலை. அது ரியல். காட்ஸ் வேர்ட் இஸ் ரியல். ஹல்லேலூயா. விசுவாசித்து சிலர் அதை பெறுகிறாங்க. அது சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற வேண்டும் என்றுதான் வார்த்தையானது போதிக்கப்படுகிறது. நம்ம இப்பொழுது நம்ம எங்க வந்திருக்கிறோம்? இதோ ஜோசுவாக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜோசுவா பேலஸ் எபேசின்ஸ் என்று பெண்ண சொல்லுகிறார். அடாப்ஷன் என்ற செய்தியிலே பெண விதமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? This book Jebusians perfectly parallels to the Old Testament Joshua. இந்த புஸ்தகம் எபேசியர்களின் நிருபமானது எக்ஸாக்ட்லி பேரலல்ஸ் டு த ஓல்ட் டெஸ்டமென்ட் ஜாஷுவா. யோசுவாவின் புஸ்தகத்துக்கு அது இணையாக இருக்கிறது. ரெண்டும் ஒன்று தான். ஹல்லேலூயா. அது நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல். ஹல்லேலூயா. ஜாஷுவா என்ன செய்தான் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். அவனுக்கு வந்து ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறார், நீ எப்படி எல்லாத்தையும் பெறணும், ஆசீர்வாதத்தை எப்படி பெறணும் அப்படிங்கிறது அவனை சொல்லி கொடுக்கிறார். நீ யோர்தானை எவ்விதமாக தாண்ட வேண்டும், ஜனங்களை யோர்தானை வந்து கிராஸ் பண்ண செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் போகணும். அவங்களுடைய உள்ளங்கால் பட்ட உடனே நதியை வந்து ஒரு பக்கம் தண்ணி வழிஞ்சு போகும். அவங்க வந்து அப்படி உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டு அங்கே நடு ஆற்றுல நிற்கணும். அவங்க அப்படியே நிற்கணும். ஜனங்களுக்கும் உடன்படிக்கப்பட்டிக்கும் 2000 மடம் தூரம் இருக்கணும். ஜனங்கள் ஃபாலோ பண்ணும். அவங்க நடு மத்தியில் நிற்கணும். எல்லாரும் யோர்தான் நதியை தாண்டி போகும் வரைக்கும் அவங்க அந்த இடத்துலே நிற்கணும். எல்லாரும் போன பிறகு அவங்க திரும்பி அவங்க மறுகரைக்கு வரணும். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறார். யோர்தானை எப்படி சுதந்திரிப்பது? யோர்தான் ஒரு காலத்தில் அவனுக்கு சொந்தமானதல்ல, இப்போ யோர்தான் அவங்களுக்கு சொந்தம். யோர்தானை சுதந்திரிக்க முடியாது. அதான் ஓப்பனிங் ஆஃப் த சீல்ஸ். அதன் பின்பு அங்கே ஜெரிகோ பட்டணம் இருக்கிறது. அங்கே கர்த்தருடைய தூதனான அவர் உரிபின பட்டயத்தோடு வந்து ஜாஷுவாவுக்கு அங்கே காட்சி அளிக்கிறார். எப்படி எரிகோவை பெரிய மதில் சூழ்ந்திருக்கிறது. அந்த மதில் மேலே வீடு கட்டி குடியிருக்கிற அளவுக்கு அவ்வளவு அகலமாக இருக்கிறது. ரொம்ப உயரமாகவும் இருக்கிறது. அவ்விதமான மதில் இருக்கிறது. வெண்கல தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கிறது. எரிகோ ராஜா பயந்து தாழ்பாலை போட்டுட்டான். எப்படி நம்ம அதை சுதந்திரித்துக் கொள்வது? இவங்களுக்கு மண்ணா ஒளிஞ்சு போய்விட்டது. அதனால இவங்க புதிய தானியத்தை ஓல்டு கான் அவங்க புசிக்க வேண்டும். அதை சுதந்திரிப்பதற்கு முன்னதாக அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். இல்லை, கர்த்தர் அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். 5வது அதிகாரத்தில் அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள். அவங்க பழைய தானியத்தை புசிக்க வேண்டும். மண்ணா ஸ்டாப் ஆகிவிட்டது. எல்லாரும் வயிறு பசியா இருக்கிறாங்க. அந்த ஓல்டு கான் வந்து ஜெரிகோ உள்ள இருக்கிறது. எப்படி அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? 6 நாள் ஒவ்வொரு முறை சுத்திட்டு பாங்க. 7வது நாள் 7 முறை சுத்தும் பொழுது, 7வது முறை சுத்தும் பொழுது நீங்க வந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது எரிகோ கோட்டை எழுந்து விழுவும். பாருங்க, அவன் எரிகோவை சுதந்திரித்தான். ஹல்லேலூயா. எப்படியாக 1 by 1 முழு தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு நேரத்தில் அந்த எரியோ எமோரியரை ஜெயிக்க போகும் பொழுது சாயங்காலம் ஆயிட்டு இருட்டாகிவிட்டது. இப்பொழுது அவங்கள அப்படியே விட்டுட்டு ராத்திரி ஆயிட்டே நம்ம திரும்பி கில்காலுக்கு வந்தா நாளைக்கு அவங்க இன்னும் நிறைய ராஜாக்களை சேர்த்துக்கிட்டு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவாங்க. அப்போ யுத்தம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரேடியாக அவங்கள ஜெயிச்சு தான் நம்ம போகணும். ஆனால் வெளிச்சம் இல்லையே. அப்படி இருக்கும் பொழுது அவன் பார்க்குறான், இதோ சூரியன் வந்து கிபியோன் மேலையும் சந்திரன் வந்து ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் இருக்கிறது. சூரியனை பார்த்து சொல்லுகிறான், நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீங்கள் ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்துனுங்க. அப்படியே அந்த இடத்துல அப்படியே நில்லுங்க. ஒரு 12 hours ஒரு பகல் முழுவதும் அது அப்படியே நின்றது. எமோரியரை முற்றிலும் சங்கரிக்கும் வழக்கும். அந்த வந்து அந்த சூரியன் அங்கே நின்றது. ஐந்து ராஜாக்கள் அங்கே அவளோடு கூட யுத்தம் பண்ணி எல்லாத்தையுமே ஜெயித்தான். ஹல்லேலூயா. ஜாஷுவா வந்து ஒரு ஓவர் கம்மர். ஹி பொசஸ் ஆல் திங்ஸ். ஹல்லேலூயா. ஆல் த லேண்ட், எல்லாத்தையும் அவன் சுதந்திரித்து கொண்டான். அதே கர்த்தர் தான் இன்னைக்கு உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பசுபுல் என்னது? ஹீலிங், ஹீலிங் அண்ட் சுகமளித்தல். நிறைய கூட்டம் வந்துச்சு. பிரதர் பிரணாமை சுற்றி லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க. அண்டர் த ஃபர்ஸ்ட் புல் த ப்ராஃபிட் வாஸ் ஏ பாப்புலர் மேன். முதலாம் எழுப்பில் இதை பிரதர் பிரணாம் ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காராக மாறிவிட்டார். செகண்ட் புல் வரும் பொழுது மனுஷனுடைய இதயத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். பார்த்தா நல்ல மனுஷன்தான், உள்ள இருக்கிற ஸ்பிரிட் நல்லா இல்லையே, அது கள்ளம் கபடா இருக்குது, சூது பாதானதா இருக்கு, ரொம்ப மோசமான ஆவியா இருக்குது. அந்த ஸ்பிரிட்டை அவர் வந்து அந்த கேட்ச் பண்ணும் பொழுது, அதை வந்து வெளிப்படுத்தும் பொழுது, சாபன ஆவிகளை வெளிப்படுத்தும் பொழுது நிறைய பேர் அவரை பகைக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்களுடைய ஸ்பிரிட்டை டச் பண்ணது. அதன் பின்பு என்ன, தேட் புல் ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் வந்து அவங்களுடைய சோலை டச் பண்ணது. ஹல்லேலூயா. இப்போ ரொம்ப ஜனங்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. அந்த மெசேஜ் வந்து அவங்க ப்ரீ டெஸ்டினேட்டடா ப்ரீ டெஸ்டினேட்டட் இல்லையா, முன்குறிக்கப்பட்டிருக்காங்களா முன்குறிக்கப்படலையான்னு சொல்லி அந்த ஓப்பனிங் ஆஃப் த செவன் சீல், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, அந்த ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு அங்கே வரும் பொழுது, அது அவங்கள டச் பண்ணும் பொழுது அநேகர் அவரை விட்டு போயிட்டாங்க. அவரோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. அதே போல் தான் இன்னைக்கு தேட் புல் நமக்கு வந்திருக்கிறது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்கிறது. எல்லாராலும் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அங்கே நெட்டில் கேட்கலாம், ஆனால் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒழுங்கு அவங்களால கடைப்பிடிக்க முடியாது. மோதிரம் போட்டிருக்கவங்க மோதிரத்தை போடாமல் அவங்களால இருக்க முடியாது. அவங்க உலகப்புறமாக ஜீவிப்பாங்க, அவங்க மெசேஜை நேசிக்கலாம், ஆனால் இங்கே வந்து நம்முடைய ஒழுங்கில் வர முடியாது. இது சோலை டச் பண்ணுது. இட்ஸ் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. ஹல்லேலூயா. அதனால என்ன சொன்னால், இங்கே சபினோ கேனியன் என்ற மலையில் போயிட்டு அவர் அந்த என்ன செய்கிறார் என்றால், ஜெபிக்கும் பொழுது கையை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது பட்டயம் வந்து அவர் கையில் விழுது. ஹல்லேலூயா. அந்த பட்டயம் எப்படி இருக்கிறது? அது வந்து சில்வராக இருக்கிறது. அதாவது பிளேடு ஷார்ப் எப்படி இருக்குமோ அவ்வளோ கூர்மையாக இருக்கிறது. அதனுடைய கைப்பிடி வந்து கோல்டாக இருக்கிறது. அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெனாம் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த ஸ்வேர்டு வந்து என்னுடைய கைக்கு அப்படியே ஃபிட் ஆனதுன்னு சொல்லுவார். எக்ஸாக்டா என்னுடைய கரத்துல அது ஃபிட் ஆனது என்று சொல்லுகிறார். ஆமென். த பிரிட்ஜ் பிட்வீன் த செவன் சர்ச்சஸ் அண்ட் த செவன் சீல், ஏழு முத்திரைகளுக்கும் ஏழு சபைகளும் இடையே உள்ள காலம் என்ற செய்தியிலே பிரதர் பிரணாம் என்று சொல்லுகிறார். இட் ஜஸ்ட் ஃபிட் மை ஹேண்ட் எக்ஸாக்ட்லி, ஐ வாஸ் ஹோல்டிங் இட். நான் அதை கையில் பிடிக்கும் பொழுது என் கைக்கு சரியா இருந்துச்சு. கைப்பிடி பெருசாக இருந்தால், சின்ன கையாக இருந்தால் அதை எக்ஸாக்டாக ஃபிட் ஆகாது. அதனால் அந்த கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி அவர் கையும் இருப்பதனால அதை பிடிக்கும் பொழுது எக்ஸாக்டாக ஃபிட் ஆனது. ஆமே
ஆமே.
அப்பொழுது அந்த சத்தம் என்ன சொன்னது? எ வாய்ஸ் ஃப்ரம் சம்வேர் செட், ஒரு சத்தத்தை கேட்குற, தட் இஸ் த கிங்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. அது ராஜாவின் பட்டயம். அண்ட் தென் இட் லெஃப்ட் மீ. அது ராஜாவின் பின்னொரு இடத்துல திஸ் இஸ் தட் புல் என்று சொல்லுகிறார். அது ராஜாவின் பட்டயம், ஓபனிங் ஆஃப் த வேர்டு. ஹல்லேலூயா. அந்த பெனாமுக்கு அந்த மெசேஜ் வந்து எக்ஸாக்டா ஃபிட் ஆனது. ஹல்லேலூயா. கல்வரி டாபர்நாக்கில் கொடுக்குற மெசேஜ் எக்ஸாக்ட்லியா உங்களுக்கு ஃபிட் ஆகணும், அப்பதான் இந்த சபையில நிலைச்சிருக்க முடியும். அது எக்ஸாக்டா ஃபிட் ஆகலன்னா நீங்க நிலைச்சிருக்க முடியாது. பட்டயம் வந்து தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது எக்ஸாக்டா எனக்கு ஃபிட் ஆனது என்று பிரதர் பிரணாம் சொல்லுகிறார். அதனால பிரதர் பிரணாமுடைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்கும் பொழுது, அதை நம்ம யோசித்து தியானித்து பார்த்தோம் என்றால், அவருடைய லைஃப் வந்து பைபிளுக்கு எக்ஸாக்டா ஃபிட் ஆனது. ஒரு உண்மையான தீர்க்க தரிசிக்கு எக்ஸாக்டா ஃபிட் ஆனது. ஆமே. அதே போல உங்களுடைய லைஃப் வந்து பைபிளுக்கு எக்ஸாக்டா ஃபிட் ஆகணும், அப்பொழுது நீங்க பட்டயத்தை வந்து நீங்க வந்து கொண்டு யுத்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கிங்ஸ் வேர்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பட்டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரியா கையாள தெரியணும். மனுஷனை கட்டி இருக்க கட்டுகளை மட்டும்தான் அறுக்கணுமே ஒழிய அவங்க சதையப்பே அறுத்தரக்கூடாது. லைசன்ஸ் எது கொடுக்குறாங்க வண்டி ஓட்டுறவங்களுக்கு, இவன் கரெக்டா ஓட்டுவான் எங்கேயாவது மோதிட மாட்டான் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அதே போல ஆண்டவர் ஒரு மனுஷனை ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவன் கையில பட்டயத்தை கொடுக்கிறார். இந்த மெசேஜில் பாஸ்டரா இருக்கும் பொழுது பட்டயத்தை கொடுக்கிறார். ஆனா அவங்களுக்கு பட்டயத்தை கையாள தெரியல. அவங்க ஆத்துமாக்களை போய் கெடுத்து போடுறாங்க இந்த வார்த்தையை வச்சு. அவங்களுக்கு பட்டயத்தை கையாள தெரியல. இந்த பெனாமுடைய கையில் அந்த பட்டயம் விழுந்தது எக்ஸாக்டா அவருக்கு ஃபிட் ஆனது. அவர் ஆண்டவர் குரோத்தில் கொண்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் புல் இருந்து செகண்ட் புல் கொண்டு வந்து தேர்ட் புல் கொண்டு வந்து அவர் அவிதமாக கொண்டு வந்து பின்பு அந்த பட்டயத்தை கொடுக்கும் பொழுது எக்ஸாக்டா அது ஃபிட் ஆனது. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எக்ஸாக்டா நமக்கு ஃபிட் ஆகிறது. ஹல்லேலூயா. எலிசா எலியாவினுடைய சால்வை வந்து அந்த எலிசாவுக்கு எக்ஸாக்டா ஃபிட்டா இருக்கு. அவனுக்கு அநேக வருஷங்கள் ஆனது. அதுக்கேத்த ஒரு குரோத் அங்க வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த குரோத் வரும்பொழுது பட்டயம் நம்ம கையில இருக்கும் பொழுது பிசாசு நம்மளை பார்த்து நடுங்குமா? ஆமென். அது ஃபுல்னஸ் ஆஃப் பேடா இருக்கிறது. ஆமென். ஆமென். என்ன செய்யறார் என்றால் மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். ஆமென். ஸ்வேர்டு வந்து எக்ஸாக்டா ஃபிட் ஆச்சு. முத்திரைகள் அதன் பின்பு திறக்கப்பட்டது. அதன் பின்பு பிரதபெனம் வந்து காலம் என்னும் திரையை தாண்டி நித்தியத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார். ஆமென். நமக்கு இங்கே ஒரு பாடி இருக்கு, அங்கே ஒரு பாடி இருக்கு. ரெண்டு வீடு நமக்கு இருக்கு. இங்கே ஒரு வீடு, அங்கே இதை விட நல்ல வீடு இருக்கு. ஒரு நாளில் இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம். பிரணம் இந்த வீடை விட்டுட்டு அந்த வீடு போயிட்டார். அவருடைய மனைவி அதுக்கு முன்னாலே போயிட்டாங்க. ஹோப்பு இது வந்து நெகட்டிவ், அது பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவை தான் நெகட்டிவ் வந்து பிரதிபலிக்குது. நெகட்டிவே பாசிட்டிவ் பிரதிபலிக்காது. பாசிட்டிவே நெகட்டிவ், அதுதான் ரியல் பாடி. இது வந்து நெகட்டிவ், இது வந்து நெகட்டிவ் லைஃப். ரியல் லைஃப் அங்க இருக்கு. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறோம். அதெல்லாம் தீர்க்கதரிசியினுடைய மனைவி ஹோப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிரதர் பிரணம் ஹோப்பை ரொம்ப அதிகமாக நேசித்தார். அது அந்த சகோதரி அவருடைய நேச மனவாட்டியாக இருந்தார்கள். 1937 ஃப்ளட்டு வந்தது. அமெரிக்காவில் ஓஹியோ ரிவரில் ஃப்ளட்டு ஏற்பட்டு ஃப்ளட்டில் அநேகர் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனாங்க. இந்த சகோதரி ஃப்ளட்டில் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க டிபி ஆதினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப எலும்பும் தோலுமாக மாறிவிட்டார்கள். 1963 ஹோப் மரித்து போனார்கள். அதன் பின்பு 23 வருஷத்துக்கு பிறகு அவங்க பாடி மரித்து மண்ணா போயிருக்கலாம். 1960 அவர் தரிசனம் காண்கிறார். தரிசனம் காண்கும் பொழுது அவர் வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்பொழுது அவருடைய மனைவி ஹோப்பை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரௌன் ஐ இருக்கிறது. அந்த சகோதரியுடைய ஐ ப்ரௌன் ஆய் இருக்கிறது. ஹேர் வந்து ப்ரௌனாக இருக்கிறது. பிளாக் ஹேர் கிடையாது, பிளாக் ஐ கிடையாது, அல்லது பிளாண்ட் ஹேர் அல்ல பிளாண்ட் ஹேர் இல்லை. ஆனால் அவர் பூமியில் எப்படி எந்த ஹேர் இருந்ததோ எந்த மாதிரி கண் இருந்ததோ அதே மாதிரி அங்கே பார்க்குறாங்க. ஹல்லேலூயா. ரொம்ப யங்கா அழகாக இருக்கிறார். அவருடைய மகள் சாரோனும் ரொம்ப அழகாக இருக்கிறார். சின்ன பிள்ளையாக மரிச்சு போனவா எங்கள அங்கே இருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்கு பிறகு பார்க்குறார்? 23 இயர்ஸ். அதனால ஒரு சரீரம் வந்து இந்த சரீரம் தாய் தப்பன் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் என சேர்க்கையின் மூலமாக வந்தது. மாம்சத்தினாலே இது வந்தது. இது வந்து நெகட்டிவ் பாடி. இது அழிஞ்சு போகும். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு இருக்கு. யாருக்கு? ஜெயங்குளர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார். ஆமே
ஆமே.
வாழ்க்கையில ஜெயமான ஜீவியம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய ஜெயம். பாலிடிக்ஸ் நமக்குள்ள வரக்கூடாது. மீன் பேச்சு கோல் சொல்றதெல்லாம் வரக்கூடாது. அதெல்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு காரியத்தையும் ட்விஸ்ட் பண்ணி குற்றப்படுத்தி கொண்டு மற்றவங்களை மேல பாஸ்டர் மேலையும் யாரு மேலையும் குறை சொல்றேன்னா நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க. நீங்க பாலிடிக்ஸ் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்குது. அந்த பேச்செல்லாம் இப்ப கிடையாது. நம்ம இப்ப மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டோம். இப்ப நம்ம ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைஞ்சிட்டோம். ரெவலேஷனை மட்டும்தான் கேட்ச் பண்ணணும். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இது அவ்விதமான காலம் கிடையாது. மற்றவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறதுக்கு இது காலம் கிடையாது. அதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள பாலிடிக்ஸ் கிடையாது, இந்த சபையில பாலிடிக்ஸ் கிடையாது. அதனாலுமே அவளை என்ன சென்றால், அந்த அரசியலும் கிடையாது, இங்கேயும் சொந்தமான பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்பொழுது அந்த சகோதரி என்ன செய்யாங்க, அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்கும் பொழுது பிரதர் பிரணம் அங்கே பார்க்கிறார், அவங்க வந்து தியோபனி பாடியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்க வந்து அந்த பாடியை பைபாஸ் பண்ணிட்டு தான் இந்த பாடியில் வந்திருக்கிறாங்க. அந்த பாடி அங்கே இருக்கிறது, நம்ம அதை பைபாஸ் பண்ணி வந்து, ஏனென்றால் ஆடாம் பாவம் செய்ததுனால, அந்த ஆடாமுடைய பாவம் செய்ததுனால நம்ம வேட பைபாஸ் பண்ணி ஃப்ளஷ்ல வந்திருக்கிறோம். திரும்பி மறித்த பின்பு அந்த வேடாக மாறுகிறோம், அந்த சரீரத்துக்குள்ளே நம்ம வாசம் பண்ணுகிறோம். ஆமீன். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ல அது இருக்கிறது, சிக்ஸ்த் டைமென்ஷன்ல அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க வந்து அந்த பாடியை தான் இந்த பாடி பிரதிபலிக்குது. அது பெர்ஃபெக்டா இருக்கிறது, இது நெகட்டிவா இருக்கிறது. அது எங்கா இருக்கிறது, இது முதுமை அடைகிறது. அங்கே வந்து சிக்னஸ் இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க பயம் இல்லை, எல்லாம் சரீரத்தை அவர் பார்த்தார். பின்பு அவரும் இப்பொழுது அந்த சரீரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஈகிள் வந்து மேல பறக்கக்கூடிய பறவையாய் இருக்கிறது. ஆமே. ஒரு நாள்ல நம்ம மேல பறப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நீங்க ஜெயங்கொள்ளுகளா இருந்தால் நீங்க, உங்களுக்கு பாடி சேஞ்ச் வரணும், நீங்க மரிச்சு தியாபனிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு வந்து பாடி சேஞ்ச் வந்து நீங்க வந்து மகிமையின் சரீரத்தை பெற்று இயேசுவை நம்ம சந்திப்போம். எத்தனை பேர் விசுவாசம் நமக்குள்ள அந்த லாவை இப்பவுமே வச்சிருக்கிறார். என்ன அது? லா ஆஃப் ஃப்ளையிங், பறக்கக்கூடிய ஒரு அந்த லா, அந்த பிரமாணம் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அனிமல்ஸ்லாம் இல்லை, ஈகிளுக்கு தான் இருக்குது. இப்போ ஈகிள் வந்து என்ன செய்கிறது என்றால், சிக்கன் கூட இருக்கிறது. சிக்கனில் வந்து இப்போ அங்கே சிக்கன் யார்டு, கோழி பண்ணையில் அது இருக்கிறது. கோழிகள் எல்லாம் சேர்ந்து மேயும் பொழுது சேவக்கோழி ரொம்ப பெருசாக இருக்கும், அது கொண்டை ரொம்ப பெருசாக இருக்கும், அதனுடைய சத்தம் வந்து ரொம்ப போதாக இருக்கும், ரொம்ப அழகாக தோரணையாக இருக்கும். இதுவரைக்கும் அந்த ரூஸ்டர் அந்த சேவக்கோழியை பார்த்து தான் இருந்துச்சு. இப்போ ஈகிள் வரும் பொழுது திடீர்னு ஒரு ஈகிள் ரெக்கை அடித்து கொண்டு அங்கே வந்து நிற்கும் பொழுது, நம்ம சேவக்கோழி தானே பெருசாக நினைச்சோம், ஈகிள் எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பாஸ்டர் வந்து, ஏதோ அவர் பெரிய பாஸ்டர், மோகன் சீல் ஆசர், அவர் இவர் இவர் எல்லாம் பெரிய 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 பாஸ்டர்ஸ், இதெல்லாம் ரூஸ்டர் சேவக்கோழிகள், நல்ல பலமா இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா வந்து என்னன்னா, அது பறக்க முடியாது, கொஞ்ச தூரம் தான் பறக்கும். ஒரு வீட்டு கூரை மேல போய் ஏறி நிற்கும், அதுக்கு மேல அதால பறக்க முடியாது. அதனால கன்வென்ஷன் பிரீச்சர், பெந்தேகாசல் பிரீச்சர், ஏதோ பெரிய பிரீச்சர், பெரிய பிரீச்சர்னு நினைச்சிச்சு. இப்போ ஈகிள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசி அனுப்பியிருக்கிறார், ஈகிள் அனுப்பியிருக்கிறார். இந்த சேவக்கோழியை விட அந்த ஈகிள் எவ்வளவு பெருசா இருக்குது. ஆண்டவர் ஒரு ப்ராஃபட் அனுப்பும் பொழுது அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர், எவ்வளவு பெரிய ஒரு கிரேட் ப்ராஃபட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அப்ரிசியேட் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. மெசேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ரிசியேட் பண்றாங்க. நம்ம தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசி எவ்வளவு பெரிய பேர், சாபன போதர்களை காட்டிலும் அவர் எவ்வளவு மகத்தானவராக ஆண்டவர் அவரை வச்சிருக்கிறார். God sent a prophet. God sent a prophet. தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், அனுப்பினார் சொல்லி சேவக்கோழியை விட அந்த ஈகிள் பயங்கரமான பறவை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஈகிள் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ள அந்த லா ஆஃப் ஃப்ளையிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. பறக்கக்கூடிய பிரமாணம் இருக்கிறது. நீ இப்படி என்ன மட்டி புகழ்ந்து கொண்டே இருந்தா பரவாயில்ல, உன் பிரயோஜனம் இல்லை. நீ ஃப்ளாப் பண்ணு. நீ ஃப்ளாப் பண்ணும்பொழுது முதல்ல ஃப்ளாப் பண்ணி ஒரு போஸ்டில் வந்து நிற்குது. இது மட்டும் போதாது, நீ இன்னும் ஃப்ளாப் பண்ணும் பொழுது அது ஃப்ளாப் பண்ணி அது ஈகிள்ஸ் கூட சேர்ந்துச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஃப்ளாப் பண்ண சொல்றாரு. தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசின்னு பெருமையா சொல்லிட்டு அவங்க இன்னும் பூமிக்குரியவளா இருக்கிறாங்க, உலகப்பரமா இருக்கிறாங்க. கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிப்பாய்க்கிறோம். அவங்க ஜுவல்ஸை போட்டுக்கிட்டு ஞாயிற்றுல மேனா அவங்களுக்கு ஷாப்பிங், நம்ம ஞாயிற்றுல மேனா ஈவினிங் சர்வீஸ் வரும், அவங்க ஃப்ளாப் அவங்க ஷாப்பிங்ல இருப்பாங்க. அவங்களுடைய பேச்செல்லாம் ஸ்லாங்காக இருக்கும், உலகப்பரமான பேச்சாக இருக்கும், ஆவிக்குரிய வார்த்தைகளை அவங்க வாயில் பார்க்க முடியாது, முழுக்க முழுக்க உலகப்பரமானவங்க. ஆனால் தீர்க்கதரிசியை புகழ்வாங்க, ஆ எவ்வளோ பெரியவர், உனக்குள்ள அந்த பிரமாணம் இருக்குது, நீ அதை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் பாபிலோன், ஹல்லேலூயா, கம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு, ஹல்லேலூயா, நீ மேலே பறக்க, நீ அவங்களுக்கு மேலே ஜீவியம் செய்யணும். இப்பொழுது என்ன செய்யணும், அது கொஞ்சம் தூரம் வந்திருக்கிறா போதாது, நீ என்ன செய்யணும்னா இன்னும் மேலே பறக்கணும். ஹல்லேலூயா, நீ ஈகிள்ஸோடு வர வேண்டும், பின்பு உன்னுடைய ஆகாரத்தை நீனே ஹண்ட் பண்ணணும். நீ ஒரே தீர்க்கதரிசி செய்தியை படிச்சுக்கிட்டு அப்படியே ஒப்பிக்க கூடாது. நான் எப்படி என்னுடைய ஆகாரத்தை நான் வந்து வேட்டையாடுகிறனோ, நீ உன்னுடைய ஆகாரத்தை நீனே வேட்டையாடணும். ஹல்லேலூயா, ஹண்டிங் யுவர் ஓன் ஃபுட், ஹண்டிங் இஸ் ஓன் ஃபுட். நீ வந்து மண்ணை கிளறிட்டு இருக்கக்கூடாது, கோழி மாதிரி மண்ணை கிளறிட்டு புழுப்பூச்சி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. நீ ஹண்டிங் யுவர் ஓன் பேர்டு, நீ மெச்சூரிட்டி அடையணும், நீ ஸ்டாச்சரா பெர்ஃபெக்டா மாறணும். ஹல்லேலூயா, அப்பொழுது நீ எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும், ஒரு நாளில் நீ மேலே வந்து ஆண்டவரை சந்திக்க முடியும். ஆமென். உனக்குள்ள அந்த பிரமாணம் இருக்கிறது. நீ வந்து அபிதமான ஸ்டேஜில் வரணும்னு சொல்லி இப்பொழுது ப்ராஃபிட் வந்து அதுதான் சொல்லுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம வந்து ஆண்டவர் சொன்ன சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றையும் சொந்தத்து, நீ மெச்சூரிட்டி அடைய வேண்டும், நீ விசுவாசத்தில் உன் சொந்த காலில் நிற்க வேண்டும், நீ பெர்ஃபெக்ட் ஃபெய்த் அடைய வேண்டும். ஆமென். அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் என்ன செய்யும், உனக்கு பாடி சேஞ்சை கொண்டு வரும். அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர வேண்டும். பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இஸ் நோவிங் யுவர் பொசிஷன், உன்னுடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிய முடியும். You have to know how God designed you. ஆண்டவர் உன்னை என்ன பர்பஸ்க்காக கொண்டார், உன்னை கொண்ட பர்பஸை நீ நிறைவேற்ற முடியும். அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் உனக்கு தேவைன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம இன்னொரு உதாரணத்துக்கு போகும் பொழுது, ஜெயம் கூடுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். எலிசாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். எலிசா தீர்க்கதரிசி எலஜாவை ஃபாலோ பண்ணார். அநேக வருடங்கள் எலிசாவை ஃபாலோ எலஜாவை ஃபாலோ பண்ணும் பொழுது, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே வந்து உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த எலியா கூட ஃபாலோ பண்ணால, அதாவது மெசேஜ் பிலீவர், மெசேஜை ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறார், தீர்க்கதரிசி செய்தியை ஃபாலோ பண்ணி தீர்க்கதரிசி என்னென்ன அற்புதங்களை செய்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதே போல் நம்ம இன்னைக்கு மெசேஜ் பிலீவராக இருக்கிறோம். இதோ தீர்க்கதரிசி வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன மிரக்கிள் நடந்தது, என்ன தரிசனங்கள் வந்தது, எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையினாலே இங்கே எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய லைஃப் ஸ்டோரி 31 பாகம் போதிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய லைஃபை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுகிறோம். இதோ அவருடைய மெசேஜை நம்ம ஃபாலோ பண்ணுகிறோம், அந்த விஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எலிசா எல்லாத்தையுமே பார்த்தான், பின்பு அவனுக்குள்ள என்ன வாஞ்சை வந்தது, அவருக்குள்ள இருக்கிற ஆவி எனக்கு ரெட்டிப்பாக வேணும். உனக்கு என்ன வேணும் கேட்கும் பொழுது, உங்களுடைய ஆவி எனக்கு ரெட்டிப்பாக வர வேண்டும். ஹல்லேலூயா. எலிசாவின் சால்வை அங்கே விழுகிறது, அது அனாயிட்டிங்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சால்வையை மண்ணை பிடித்து கொண்டு போய் அவன் யோர்தானில் அடித்து அதை முறுக்கி என்ன சென்றால், எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லும் பொழுது, எலியாவின் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதே மிரக்கிள் செய்யப்பட்டது, யோர்தான் அங்கே பிளந்தது, அதன் வழியாக போகும் பொழுது எல்லாரும் பார்க்கிறாங்க எலிசா மேல அந்த ஆவி இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் பிரதர் பிரணாம் இங்கே இருந்தாலும் அதுதான் நினைப்பார், நம்ம அவர் மேல இருக்கிற ஆவியை நம்ம ரெட்டிப்பா பெறணும். ஹல்லேலூயா. அவருடைய லைஃப் அவன் ஸ்டடி பண்ணுகிறான், அவருடைய மெசேஜை கேட்கிறான், அவரை பின்பற்றுகிறான். அவனுக்கு என்ன டிசையர் ஏற்படுகிறது, அவரை விட நம்ம வந்து அதிகமான அந்த டிசையர் அவனுக்கு வந்து, அந்த டிசையர் தான் நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அத்தாட்சியா இருக்கு. நீங்க எலெக்டட் பீப்புள், உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜூபஸ்ல இருக்கிறது, நீங்க ரேப்சர்ல மேல போவீங்கிறதுக்கு எப்படி தெரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு வார்த்தையின் மேல வாஞ்சியா இருக்கிறதா, அந்த வார்த்தையை கேட்கணும்னு இப்ப ஈவினிங் சர்வீஸ் வந்திருக்கிறீங்களா, அல்லது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலன்னா நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தோடு வந்திருக்கிறீர்களா? நீங்க உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் நீங்க ரேப்சர்ல போவீங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். வாஞ்சை இல்லாம வந்து தலையை கீழே போட்டுக்கொண்டு செய்தியை நம்ம கவனிக்காம இருந்தால் நமக்கு அந்த அத்தாட்சி இல்லை, அல்லது தூங்கி கொண்டிருந்தா நமக்கு அந்த அத்தாட்சி இல்லை. எலிசாவுக்கு அந்த விதமான ஒரு டிசையர் இருந்தது, இவ்வளவு நாள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். அதனால கத்தர் அவனுக்கு அந்த அனாய்டிங் கொடுத்தாரு. ஆமென். இன்னைக்கு மனவாட்டிக்கு அந்த ரெட்டிப்பான அனாய்டிங் வந்திருக்கிறது, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்திருக்கிறது, உண்மையான ஊழியக்காரர்களுக்கு அந்த அனாய்டிங் வந்திருக்கிறது. ஆமென். நமக்கு அடாப்ஷன் வந்திருக்கிறது, நம்ம வேர்ட் இமேஜ் நம்ம பெற்றிருக்கிறோம். We are the overcomers. Hallelujah. எலியா யாருக்குமே பயட மாட்டான், ராஜாவுக்கும் பயட மாட்டான், யாரும் அவனுக்கு முன்னால் நிக்க முடியாது. அவ்வளவான தைரியம் அவனுக்கு வந்தது. அதே ஸ்பிரிட் தான் எலிசாவுக்குள்ள வந்தது. Hallelujah. இங்க பார்க்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் கேஎஸ், அவனுக்கு அந்த வாஞ்சை இல்லை. இவனுக்கு அந்த எஜமானுக்கு இருந்த அதே அனுபவம் எனக்கு வேணும்னு நினைக்கும் பொழுது இவனுடைய வேலைக்காரன் கேஆர்சிக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் மெசேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்றான், எலிசாவை பின்தொடர்ந்து தான் வர்றான். ஆனால் எலிசா கூட அக்னிமயமான குதிரை ரதங்களும் எலிசாவோடு கூட ஏதோ ஒரு பரலோகத்தின் சேனையே அவனுக்கு பாதுகாப்பாக இருக்குதுங்கிறத அவனுக்கு கண்ணு தெரியலை. இந்த கோலை கொண்டு போயிட்டு அந்த குழந்தை மேலே வையினா அந்த குழந்தை மேலே வைக்கிறான், குழந்தைக்கு உயிர் வரல. இவன் எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய வாஞ்சி அவன்கிட்ட இல்லை, இவனுக்கு அந்த அனாச்சிங் இல்லை. எலிசா சொல்லுகிறான் போய் குழந்தை வைய, குழந்தை உயிரோட வரும் அப்படின்னு சொன்னான். கொண்டு போய் குழந்தை வைக்கிறான், மூச்சு பேச்சு ஒன்றும் இல்லை. திரும்பி வந்து சொல்கிறான், அது ஒன்றுமே இல்லை. என்ன இவனை போய் அனுப்பினம் பாரு, எப்படியாப்பட்டவனாக இருக்கான். ஒரு வாஞ்சே கிடையாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சும்மா வந்துட்டு போகிறது. எலிசா தீர்க்கதரிசியுடைய ஃபாலோவரா இருந்தான், அசிஸ்டண்டா இருந்தான், இவனும் ஒரு பாஸ்டர் தான், இவனும் என்ன சொன்ன மெசேஜை ஃபாலோ பண்றான். ஆனா ஒரு ஆவிக்குரிய வாஞ்சே கிடையாது. இவன் எல்லாம் இவனுக்குள்ள என்ன இருக்கு, டினாமினேஷனல் அனாய்டிங் இருக்கு. டினாமினேஷனல் அனாய்டிங் என்னன்னா பாப்புலரா மாறணும், ரிச்சா மாறணும். எவ்வளவு பணத்தை கலெக்ட் பண்ண முடியுமோ, இங்க 50,000 கொடுக்குற 50 பேர் தேவை, இதோ 10,000 பேர் கொடுக்குற 10,000 ரூபாய் கொடுக்குற 10 பேர் தேவை. ஈ விதமாக நாங்கள் பெரிய பில்டிங் கட்டுறோம், இத்தனை பேர் தேவை. அட்வர்டைஸ்மெண்ட் அதுதான். நீங்கள் டொனேஷன் அனுப்பணும்னா இதோ பேங்க் நம்பர் தரேன், நாங்கள் புஸ்தகம் தீர்க்கதரிசி புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுகிறோம், அதனால நீங்கள் உங்களுடைய அட்ரஸை அனுப்புனா உங்களுக்கு புஸ்தகம் வரும் அல்லது வராது. நீங்கள் டொனேஷன் அனுப்பணும்னா எங்களுடைய பேங்க் நம்பரை தர, நீங்கள் பேங்க்குக்கு அனுப்பிடுங்க. பாருங்கள், இதுதான் டினாமினேஷனல் அனாய்டிங். ஆண்டவர் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அதில் வந்து ஆதாயத்தை எதிர்பார்க்குறாங்க. அது எவ்வளோ வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. இந்த கேஆர்சிக்கு டினாமினேஷனல் அனாய்டிங், ரிச்சாக மாறணும், பாப்புலாரிட்டியாகணும். மெசேஜில் இருக்கிற பாஸ்டர் அவனால என்ன செய்யறான் என்றால், அங்கே நகமான் சுகம் குஸ்துரோகம் சுகமாகிறது. நம்ம ரெண்டு ராஜாக்கள் 5 வாசிக்கிறோம், வசனம் வாசிக்க நேரம் இல்லை. நகமான் சொல்லுகிறான், இதோ எனக்கு சுகமாயிட்டு, ஒரு காணிக்கையை நீங்க கண்டிப்பாக வாங்கணும். என்னது, அங்கே தாளந்து, ஒரு தாளந்துன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ தாளந்துகளையும் மாற்று வஸ்திரங்களையும் பொன்னையும் வெள்ளியும் கொடுக்கும் பொழுது உடனே செஞ்சார். இவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்னா ஹி இஸ் நாட் கமர்ஷியலைசிங் த கிஃப்ட் ஆஃப் காட். தேவனுடைய வரத்தை வியாபார மயமாக்க அவருக்கு விருப்பம் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை, ஊழியத்தை வியாபார மார்க்கமாக மாற்றுவது, இதான் டினாமினேஷன்ல நினைச்சி. அவங்க ஒரு சின்ன ஊழியம் செய்வாங்க, பின்பு யூடியூப்ல கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் பண்ணி யூடியூப்ல கொடுக்கும் பொழுது நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க, நிறைய டொனேஷன் அவங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் டினாமினேஷனல் அனாய்டிங், அதுதான். அதனால கேஆர்சி வந்து எலிசா கூட இருந்தா இங்க அவன் ரோபையும் பெறல, அவன் அனாய்த்தியும் பெறல, அவன் வந்து எலிசா போல ஜீவிக்கணும்னு விரும்பல. அவனோட வந்து டினாமினேஷன் அனாய்த்திங் என்னன்னா, அவன் வந்து பெரிய பணத்தொகையை பெற வேண்டும், ரிச்சா மாறணும், பாப்புலரா இருக்கணும், சொகுசான ஜீவியம் செய்யணும், எந்த கஷ்டமும் படக்கூடாது. ஆண்டவர் பேரை சொல்லி, அவருடைய ஊழியத்தின் பேரை சொல்லி நம்ம ஆதாயத்தை பரவணும், செல்ஃபிஷ் கெயின் அடைய வேண்டும். தீர்க்கதரிசி செய்தியை பிரிண்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லி அதனாலே ஆதாயத்தை அடைய வேண்டும் என்று நினைப்பது. உங்களை யார் கொண்டு பொசம் கொடுக்க சொல்றா? உங்களுக்கு எதுக்கு நாங்கள் டொனேஷன் அனுப்பணும்? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிரதர் பிரணாமே அந்த அப்படி செய்யலையே. அதனால பாருங்க என்னன்னா, இவ்விதமான ஒரு ஸ்பிரிட் அங்க வருகிறது, டினாமினேஷன் ஸ்பிரிட். கேஆசிக்கு அந்த ஆவி இருந்தது. அதனால நம்முடைய எஜமான் என்ன செஞ்சா, கம்ப்ளீட்டா ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், அந்த பணம் வேண்டாம்னு சொல்லிட்டார். எத்தனையோ டாலர், மில்லியன் டாலர் செக் கொடுக்கும் பொழுது பிரதர் பிரணாமே அதை தொடமாட்டேன்னு சொல்லிட்டார். ஐ டோன்ட் வாண்ட் த மினிஸ்ட்ரி கமர்ஷியலைசிங், அதை வந்து வியாபாரமாக்கமாக மார்க்க எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டார். இவன் நான் ஓடி போய் எப்படினாலும் நான் அதை பெற்றுக்கொள்வேன். அங்க போய் பொய் சொல்லுகிறான். பொய் சொல்லும் பொழுது திடீர்னு எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து ரெண்டு பேர் வந்துட்டாங்க, ரெண்டு ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து மாற்று வஸ்திரம் கொடுக்கணும், அவங்களுக்கு முன்னதாக அவங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும். அதனால நீங்க தாங்க அப்படி சொல்றாங்க. இங்க நாகமர ரதத்திலிருந்து குதிச்சிருவான், பைபிளை போட்டுக்கு ரதத்திலேருந்து குதிச்சானா, அப்படி அவனை போய் வரவேற்கிறான். என்ன 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 காரியம், நீ ஓடி வர்ற என்ன காரியம்? இதே போல திடீர்னு ரெண்டு பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், ஒரு தாளந்து வேணும், ஒரு மாற்று வஸ்திரம் இல்லை ரெண்டா வச்சிக்க, 40 கிலோக்கு 80 கிலோ வச்சிக்க, உன்னால அதை தூக்கிட்டு போக முடியாது, ஒரு வேலைக்காரனை அனுப்பி ரெண்டு பேக்கில் கொடுத்து நீ ஒரு மூட்டையும் அவன் ஒரு மூட்டையும் சுமந்துட்டு வரட்டும். இவன் மூட்டையை சம்மந்துக்கிட்டு வேலைக்காரன் வரும்பொழுது வீட்டு பக்கத்தில் மேட்டன்ட வந்தவொடனே நீ போ நான் கொண்டு போயிருந்தேன்னு சொல்லி அவனை அனுப்பிட்டு அவன் போயிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு நல்ல அருமையான போல பாவனையாக வந்து நிற்கிறான், ஒரு உண்மையான ஊழியக்காரன் போல நிற்கிறான். அப்பொழுது எலிசா கேட்குறான், எங்கே போயிட்டு வந்தா? இல்லை எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ அங்கே ஓட சொல்ல என் மனசு உன்னோடு கூட வந்துச்சுல்ல, உன் மனசு அடிக்குதுல்ல, நான் தப்பு செய்கிறேன் தப்பு செய்கிறேன்னு சொல்லுதில்ல, நீ அதை மீறிட்டு தானே போயிட்டு இருக்கிற, என் ஆவி உன்னோடு கூட வந்துச்சுல, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான் இருக்கிறேன், ஆவியில் நீ எங்கே போறானு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இது விதமான ஒரு காலமா, தேவனுடைய ஆவியை பெற வேண்டிய காலம். எலிசா மாதிரி அவன் ரெட்டிப்பான ஆவியை பெறணுமே, அவிதமாக அவன் பெறாதபடி இந்த டினாமினேஷனல் அனாயிட்டிங் டு பிகம் பாப்புலர் டு பிகம் ரீச் அவிதமாக இருக்கும் பொழுது அந்த ஆவிதான் அந்த கடைசி காலத்தில் சில ஊழியக்காரர்களை பிடிச்சு கொடுது. நம்ம அந்த வெளிப்பாடு வேணும். ஹல்லேலூயா, ப்ரே ஃபார் ரெவலேஷன். அது எத்தனையோ கோடிக்கு சமம் அந்த வெளிப்பாடு. ஆண்டவரே அந்த வெளிப்பாடு தான் நம்மளை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா, அதுதான் காட்ஸ் பிளெஸிங் நமக்கு கொண்டு வருகிறது, அதுதான் நமக்கு ராப்சர்ல பங்க. ஆண்டவரே அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். பிரதர் பிரணாம் கொடுத்த எல்லா வெளிப்பாடும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நான் அதை ரெட்டிப்பாக பெற வேண்டும். ஆமென். அவர் எத்தனையோ போர்ஷனை விட்டுட்டு போயிட்டார், அவர் ஓசியாவை பிரசங்கம் பண்ணல, இன்னும் நிறைய பிரசங்கம் பண்ணல, எனக்கு ரெட்டிப்பா வேணும், நான் எல்லாத்தையுமே நான் ரிசீவ் பண்ணும். ஆமே, அதுதான் ரியல் பாஸ்டருக்கும் போலி பாஸ்டருக்கும் உள்ள வித்தியாசம். அதை ஈஸியா நம்ம டிடெக்ட் பண்ணிவிடலாம், அவங்களுடைய ஹார்ட்ல என்ன டிசைர் இருக்கிறது. ஊழியம் செய்யலாம், ஆனால் அவனுக்கு என்ன அனாய்ச்சிங் இருக்கிறது, கேஆசிக்கு என்ன அனாய்ச்சிங் இருந்தது. அதனால சொல்றான், அவனுடைய குஸ்ரோகம் உன்னையும் உன் சந்ததியும் பின்தொடரும். அதான் குஸ்ரோகிகள் 4 பேர் காத்திருந்ததில் கேஆசி அவனுடைய 3 குமாரர்களும் சொன்னேன், குஸ்ரோகம் பிடித்து கொண்டது. என்ன ஒரு நிலைமை பாரு. அதனால நம்ம வந்து அந்த ஃபுல்னஸ் ஆஃப் பிளஸ்ஸிங் தீர்க்குது அந்த ப்ராபட் மெசேஜில் இருக்கிற அந்த ரெவலேஷனை ரிசீவ் பண்ணோம். சாலமன் அதை தான் கேட்டான், ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார். அதே போல நீங்க அதை கேட்டீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். ஆமே, அது மேல நாட்டம் இல்லை என்றால் உங்கள் நீங்க எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. சால நம்ம பார்க்கும் பொழுது சால் தேவனால் அழைக்கப்பட்டவன், சவுல் தேவனால் அழைக்கப்பட்டவன். 1 Samuel 28 வாசிக்க பார்க்கிறோம், வசனம் வாசிப்பதுக்கு நமக்கு நேரம் கிடையாது. 28 முழுசு நீங்க வாசிக்கும் பொழுது சவுல் வந்து தேவனால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அவன் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணினான். ஆமென். முதல்ல அவனுடைய வாழ்க்கை ஜெயமா இருந்தது. அம்மோன் புத்திரர்கள் மேல யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றான். அவனுடைய ஆரம்ப கட்ட ஜீவியமானது உண்மையான ஊழியத்தை செய்தான். அனாயிட்டட் பிரீச்சர் தான். ஆரம்ப ஊழியம் நல்லா இருந்தது. ஆனா காலப்போக்கிலே அவனுடைய ஸ்டைல் மாறிவிட்டது. அவனுடைய வே ஆஃப் லைஃப் மாறிவிட்டது. அதே போல ஆரம்பத்தில் நல்ல பிரீச்சரா இருப்பாங்க, அப்பவும் பண கஷ்டம்லாம் இருக்கும், ஒரே ட்ரெஸ் தான் இருக்கும், சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அப்போ உண்மையாக ஊழியம் செய்வாங்க. பணம் அதிகமான பிறகு அதன் பின்பு அவங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க. சால் வந்து என்ன செய்தான் என்றால், அவன் வந்து முதல்ல நல்லா இருந்தான், பின்பு அவன் ஸ்தாவிதி மேலே பொறாமை கொண்டான். அந்த வாலிப சகோதரிகள் பாட்டு பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடு பாடும் பொழுது அவனுக்கு ப்ரைட் ஆஃப் லைஃப் வந்தது. நமக்கு 1000, அவனுக்கு 10,000. ஜனங்கள் எல்லாம் அவனை தானே நேசிக்கிறாங்க, நம்மள ராஜாவா மதிக்கலையே, அவனை நம்ம காலி பண்ணிட்ட. இதமான ஒரு பொல்லாத ஆவி, பிசாசின் ஆவி அவனுக்குள்ள வந்தது. அதில் பெலிசரோடு யுத்தம் பண்றதையும் இதோ மற்ற விரோதிகளோடு யுத்தம் பண்றதெல்லாம் விட்டுட்டு தாவீதோடு யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். ஃபைட்டிங் பேட்டில்ஸ் தட் ஆர் நாட் ஃபார் த பிரின்சிபிள்ஸ், அது தேவனுடைய பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டது. உண்மையான தாவீது தேவனால் அழைக்கப்பட்ட அந்த தாவீதோடு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடான். அதனால் நம்ம அவிசுவாசிகளை நம்ம விசுவாசியாக மாற்றி வார்த்தைக்குள்ளே கொண்டு வரதை விட்டுட்டு இங்கேயே சண்டை போடுறது, மெசேஜிலே சண்டை போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. இது காட்ஸ் பிரின்சிபிளா? இங்கே சண்டை போடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு டாக்டரினை கொண்டு வந்து, புது டாக்டரினை கொண்டு வந்து அவங்க சண்டை போடலை, பிரிவினை ஏற்படுத்தி இங்கேயே சண்டை போடுறது. தாவீது அப்படி விரும்பலை, ஆனால் சவுல் அப்படி விரும்பினான். கடைசியில் சவுலுடைய முடிவு என்ன, தாவீதுனுடைய முடிவு என்ன, இன்னும் மெசேஜில் இருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், முதல் ராஜாவாக மாற்றினார். அவனுடைய ஆரம்ப லைஃப் நல்லா இருந்தது. ஆனால் காலப்போக்கில் கத்தர் வந்து அவனை உயர்த்தும் பொழுது அவனை இருதயம் கர்வம் கொண்டது, பெருமை அவனுக்குள்ளே வந்தது. ஃபைட்டிங் த பேட்டில்ஸ் நாட் ஃபார் த பிரின்சிபிள்ஸ், அது வந்து சட்டத்தின்படி அவன் யுத்தம் பண்ணலை. அவன் தாவீதோடு யுத்தம் பண்ணி ராஜபாரத்தை கவனிக்க தவறிவிட்டான். சத்துருக்களை எதிர்ப்பதில் அந்த சேலஞ்சில் அவன் வந்து நிலை நிற்க முடியவில்லை. ஒரு காலத்தில் அவன் வந்து ரொம்ப பக்தியாக இருந்து சூனியக்காரிகளே இருக்கக்கூடாது, நம்ம தேசத்தில் விச்சஸே இருக்கக்கூடாது, எல்லோரும் கத்தருக்கு தான். சூனியக்காரிகளை எல்லாம் கொலை செய்தான். யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இங்கே ஒரு சூனியக்காரி இருக்கிறான்னா உடனே அவங்கள கொலை செய்து போடுவான். எல்லோரும் கத்தருக்கு தான் ஆராதனை செய்யணும். இவ்வளவு சின்சியராக அவன் இருந்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்தான் என்றால், அவனுடைய யுத்தம் வந்து நம்ம பிசாசோடு தான் யுத்தம் பண்ணணும், பிசாசின் ஆவிகளோடு தான் யுத்தம் பண்ணணும், அதை விட்டுட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சண்டை போடுற காலம் கிடையாது. சாத்தான் ராங் காட் டாக்டினை கொண்டு வரான், சாத்தான் வந்து கிரியை செய்கிறார், அதை நம்ம ஜபத்தில் வச்சு ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு என்ன செய்யணும், பலாத்காரமாக சண்டை போட போகும் பொழுது என்ன ஏற்பட்டது, ஒரு நாளிலே அவனுக்கு தீங்கு நாள் வந்தது. அந்த ட்ரையல் வரும்பொழுது அவனால் ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அகத்தர் வந்து சொப்பனத்தினாலே அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை, ஊரிமினாலும் தும்மினாலும் ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. என்ன செய்கிறான் என்றால், எங்கேயாவது சூனியக்காரி இருக்கிறாளா என்று அவன் தேட ஆரம்பிக்கிறான். சூனியக்காரியில் தான் இவன் தான் கொன்று போட்டானே, எங்கே சூனியக்காரி இருப்பா? அங்கே சூனியக்காரியும் வந்து அங்கே கிடைக்கல. ஒருத்தன் சொல்லுகிறான், எந்தோர் என்ற இடத்துல ஒரு சூனியக்காரி இருக்கிறா, சரி அவட்ட போகலாம். வேஷம் மாறி ராத்திரியிலே சரகசியமாய் போகிறான். ஒன்று சாமியில் 28:6-7 வாசிக்கிறோம்.
சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசியினாலாவது மறு உத்தரவு வரலவில்லை. அப்போது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவனிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள்.
ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கல, கர்த்தர் அவனை விட்டு விலகி விட்டார். நம்ம எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்தில் ஜீவிக்கலன்னா ஒரே வீடியோ கேம்ஸ் செய்ய நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தால் தேவனுடைய பிரசனத்தில் ஜீவிக்க முடியாது. ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். ஒரு தீங்கு நாள் வரும்பொழுது நீங்கள் ஆண்டவர்கிட்ட உரிமையாக போய் ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிரியமில்லாதது தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமே. நம்ம எப்படி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பார்? உங்கள் மனசே சொல்லும், உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு உங்கள் மனசே சொல்லிவிடும். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்க முடியும்? ஆண்டவரே, நான் உன்னுடைய வார்த்தையில் இருக்கிறேன், உன்னுடைய வார்த்தைக்கு என்னை டெடிகேட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு நீ செவி கொடுன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம். இவன் லைஃப் வந்து கான்ட்ரரியாக இருக்கிறது. இவன் ராங் பேட்டில் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் சரியான ஒரு யுத்தத்தை செய்யவில்லை. இவன் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யலை. இவன் பொறாமையினாலே மாம்சத்துக்கு ஏற்ற யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறான். அதனால கத்தர் அவன் கூட இல்லை. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க வந்து ஃபைட்டிங் ஃபைட்டிங் தான். உங்களை ஃபேஸ்புக்கிலையும் உங்களை வந்து யூடியூப்லேயும் இன்னும் உங்கள் விசுவாசிகள் ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தெரியும், எல்லா ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுருக்கிறான். உங்களுக்கு நான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், உங்களை பற்றி எல்லாம் எழுதி அனுப்பிடுவேன். என்ன பாருங்கள் பிசாசு எப்படி செய்கிறான் பாருங்கள். அந்த சவுலுக்குள்ளே இருந்த அதே ஆபி தான். அவன் ராங் பேத்தில் பண்ணுகிறான். வார்த்தையை கொண்டு யுத்தம் பண்ணி ஆத்துமாக்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கி அவங்கள வந்து நல்ல பிலீவரா மாத்துறதுக்கு அவிதமான காரியத்தை விட்டுட்டு ராங் பேட்டில் உண்மையான ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவன் செயல்படும் பொழுது அவன் எப்படியாப்பட்டவன், அவனுடைய முடிவு அவிதமா இருக்கும். சவுலு என்ன முடிவோ அதே முடிவு தான் அடைவான். ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார், அவனுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க மாட்டார். ஏதோ அவன் ஊரிமின் இல்லாத தொம்மை இல்லாத ஆண்டவர் பேசல. தேவனுடைய சித்தம் யுத்தத்துல போனா ஜெயம் கிடைக்குமா? ஒன்னும் பதில் தெரியல. பலிசர்கள் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். தீங்கு நாள் வந்து விட்டது, சோதனை காலம் வந்து விட்டது. அந்த நேரத்தில் இவ்வளவு நாளும் ராங் பேட்டில் பண்ணான், நல்ல யுத்தம் செய்து ட்ரைனிங்ல இருந்தா பலிசர்களை ஜெயிக்கலாமே, எந்த சூழ்நிலையை நம்ம ஃபேஸ் பண்ணலாமே, எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்க முடியுமே, அல்லேலூயா, எல்லாத்தையுமே சுதந்திரிக்க முடியுமே. இவனுக்கு அந்த நேரத்தில் பலம் இல்லை. அதனால என்ன செய்தான் என்றால் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசல, ஆண்டவர் அவனை சைலண்டா இருந்துட்டார். துணியக்காரியை தேடுகிறான். எதை அழிச்சானோ அதையே அவன் திரும்ப அவன் வந்து அசிபாரம் போடுகிறான். எந்த பாவத்தை விட்டு வெளியே வந்தானோ, எந்த ஆவியை விட்டு வெளியே வந்தானோ அதையே அவன் போய் செய்கிறான். நாய் கக்கினதை தின்றது போல அவன் அவிதமாக திரும்ப வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்தது. அந்த சூனியக்காரி என்ன செய்கிறான், யாரை கொண்டு வரணும்? சாமியல் திக்கு திசையை கொண்டு வர வேண்டும். சாமியல் தீர்க்க தேசி மட்டும் இப்ப இருந்தாருன்னா எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அவர் இல்லையே, அவர் செத்து போயிட்டாரே, இல்லையே, அவர் மட்டும் இருந்தாருன்னா இப்ப நான் நேரம் அவர்கிட்ட போய் கேட்டேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்குமே. அதே போலதான் என்ன சொன்னா இந்த ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, பிரணம் மட்டும் இப்ப உயிரோடு இருந்தா, அதாவது அமெரிக்கால இருந்தா கூட நம்ம இங்கிருந்து பிளேன் ஏறி போயிடலாம். அதனால சில லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நேரா அமெரிக்கால இருந்தாலும் நம்ம பிரதர் பிரனாண்ட போயிட்டு நம்முடைய ப்ராப்ளத்தை சொன்னோம்னா, நம்முடைய வியாதியை சொன்னா உடனே நமக்கு கிடைச்சிருமே. இன்னைக்கு மட்டும் பிரதர் பிரனா உயிரோடு இருந்தா எல்லாருமே, இப்ப பண வசதி அதிகம் அதனால எல்லாருமே போயிருவாங்க, எல்லாரும் பிரதர் பிரனாண்ட போயிருவாங்க. ஆண்டவர் பிரதர் பிரனாமே எடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க பிரதர் பிரனாமாடு அவருடைய வார்த்தையை பாருங்க. ஹல்லேலூயா. அதுக்காக தான் பிரதர் பிரணாம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. அல்ல, சாமியல் தீர்க்கதரிசி இருந்தார் என்றால் நமக்கு என்ன ப்ராப்ளத்துக்கு அவர் சொல்யூஷன் சொல்லுவார். நம்ம தப்பு செஞ்சாலும் அறிக்கை பண்ணிக்கலாம். அவர் நல்ல மனுஷன், ரொம்ப இறங்குவார், ரொம்ப இறக்கம் உள்ளவர். இப்படின்னு மனசுல இருந்தான். அவர் மட்டும் நான் பார்த்துட்டேன்னா, அவரை சந்திச்சேன்னா எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னுடைய சூழ்நிலையே மாறிவிடும். எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை இந்த மெசேஜ் பிலிவர்ஸ் அப்படி நினைக்கிறாங்க. பிரதர் பிரணாம் மட்டும் இருந்தாருன்னா நமக்கு அற்புதம் நடந்துருமே. பிரதர் பிரணாம் என்ன சென்றால் அவர்கிட்ட எந்த வல்லமையும் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய வேர்ட்ஸில் தான் பவர் இருக்கு. அந்த வேர்டு தான் இருக்குதே. அங்கே சாமியல் தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும் பொழுது சாமியல் சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன வழி வார்த்தையை கடைப்பிடிக்கலையே. இப்பொழுது வார்த்தையை ஃபாலோ பண்ணாதவங்க பிரதர் பிரணாம் இருந்தாலும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆவி தான் அப்பவும் இருக்கும். நீ தீர்க்கதரிசி சாமியல் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சியா? அதனால அந்த தீர்க்கதரிசியை கொண்டு வர வேண்டி சொன்ன உடனே அவாத போங்க, சாமியல் உயிரோடு கொண்டு வருகிறாள், நீர் சவுல் ராஜா என்று அவள் அறிந்து கொண்டாள். அதனால சவுல் ராஜா தான் கொலை பண்ணான் அந்த சூனியக்காரலாம். நிச்சயமா நீ சாக மாட்டா, அப்படின்னு சொல்லுகிறான். இதோ அவன் வந்து ஒரு கார்னல் மேன் ஆயிரு, மாம்சத்துக்குரியவன் ஆயிருக்கிறான். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. God rejected him. கர்த்தர் அவனை புறக்கணித்த. அந்த prophet was gone. Prophet ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது என்ன சொன்ன? Bring back the prophet. தீர்க்கதரிசியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும். To see the value of obeying the word of God. தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படிதனால வருகிற அந்த விதமான வல்லமையை அவன் இப்பொழுது அறிகிறான். ஆனா இப்பொழுது அறிஞ்சு என்ன பிரயோஜனம்? இட் இஸ் டூ லேட். அது அதிக காலதாமதம் ஆகிவிட்டது. கீழ் ஆண்டவர் பேசல, கீழ்ப்படியணும். பிறகு நான் கீழ்ப்படுறேன்னா அப்ப ஆண்டவர் பேச மாட்டார். ஞானசானம் எடுக்க சொன்னா உடனே ஞானசானம் எடுத்துடணும். பிற நான் பிற எடுப்பேன்னா அந்த இருதயம் வராது. இட் இஸ் டூ லேட். சாமியல் அங்க வருகிறான். வந்த உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் என்றால், மை ப்ராப்ளம் இஸ் சால்வ், என்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு விட்டது. ஏன்னா சாமியல் திகதர்சி வந்து விட்டார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நல்ல பதிலை எதிர்பார்க்கிறான். இதே போல கர்த்தர் எனக்கு வந்து செவி கொடுக்கல, அதனால தான் உண்மை எழுப்பி வர சொன்னேன் அப்படின்னு சொன்ன. நீ ஆண்டவர் உனக்கு சத்துருவா இருக்கும் பொழுது நீ என்னுடைய தூக்கத்தை ஏன் கலைச்ச, என் நித்திரையை ஏன் கலைச்ச என்று சொல்லி அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட ப்ராபெட் பிரதர் பிரணாம் வந்தா அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தான் இப்பவும் சொல்லுவார். நமக்கு ஏத்த மாதிரி சாதகமா சொல்ல மாட்டார். அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தையை தான் இன்னும் சொல்லுவார். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குதே. அதனால அவனுக்கு என்னன்னா, ஆண்டவர் சொல்ல, நாளைக்கு யுத்தத்திலே நீ தோல்வி அடைவாய், நீ மரித்து போவாய், உன்னுடைய குமாரனும் மரித்து போவார்கள், நாளைக்கு நீ ஏன் கூட இருப்பா? ட்ரம்பிள், அப்படியே கை நடுங்கிச்சு. ரொம்ப மோசமா நடந்து இந்த பொத்துனு கீழே விழுந்துட்டான். நெடுந்தாங்கடையா விழுந்தான். சாப்பிடாம கிடந்திருக்கிறான். அப்புறம் அந்த சூனியக்காரி தான் அவனுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டு கட்டாயப்படுத்தி சாப்பிட்டு போக வைக்கிறான். அதே போல் அடுத்த நாள் யுத்தத்திலையும் தோல்வி அடைந்து விட்டான். பாருங்க, எல்லாத்தையுமே இழந்து போனான். ராங் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். அவன் தாவீதோடு யுத்தம் பண்ணதுலே நாளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான். சண்டை போடுவதில்லையே. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்த்தா உடனே சண்டை தான் வரும், கலகம்தான் பண்ணுவான். இவன் சண்டை போட்டே இவன் லைஃபை கெடுத்து போடுறான். ஊழியம் செய்யறது கிடையாது, சண்டை போடுறதான் வேலை. நிறைய வாயாடிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வாயை கொடுத்தா மீள முடியாது. அவங்க சண்டை போடுறதே, அவங்களோட லைஃப் முழுசும் சண்டை போடுறதே அந்த ஊழியக்காரங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த வல்லமையை அறிந்து அதை போதித்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பதுக்கு பதிலாக இவன் தேவனுக்கு பிரியமா ஜீவிப்பதை விட்டுவிட்டு இதை மாறலன்னா சோதனை நேரம் வரும் பொழுது அவனுக்கு ஹாரிபிள் எண்டு, பயங்கரமான முடிவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை நேசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். ஆனால் லோத்தோ சோதோமிலே இருந்தான். ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட, அவன் மீட்டு கொண்டு வருகிறான். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆபிரகாம் மீட்டு கொண்டு வரும் பொழுது மறுபடியும் அவன் வந்து சோதோமின் ராஜா கீழே இருக்கத்தான் விரும்பினான். அந்த சோதோமின் ஆளுகைக்குள்ளதான் இருக்க விரும்பினான். லாட் இன் சோடம், லூக் வார்ம் பிலீவர், வெதுவெதுப்பான விசுவாசி. ஆபிரகாமோடு இணைந்து அவன் உன்னதமான அனுபவத்தை பெறுவதற்கு பதிலாக அவன் கர்த்தரை குறித்த வெளிப்பாடு, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்காக வெளிப்படுத்தினார், ஏல்சடாயாக வெளிப்படுத்தினார், சன் ஆஃப் மேனாக வெளிப்படுத்தினார். அவனுக்கு அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்கை பெற அவனுக்கு விருப்பம் இல்லை. அவனுக்கு மேயராக இருக்கணும்னு ஆசை, அவனுக்கு அதிக செல்வத்தை பெற வேண்டும் என்று ஆசை. அதுக்காக மறுபடியும் சோதோமின் ராஜாவுடைய ஆளுகையிலே போய் அவன் இருக்கும் பொழுது அவனுடைய முடிவு என்ன? ஹாரிபிள் என்று. உயிரை மட்டும்தான் பாதுகாக்க முடிஞ்ச ஒழிய வேற உடைமைகளை ஒன்றும் கொண்டு போக முடியலை, எல்லாவற்றையும் இழந்து போனான். நான் ஆபிரகாமோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், ஜெயங்கொள்வன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் கொடுத்திருக்கிறார். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. We are overcomers. எப்பொழுதுமே ஒரு குரூப் லூஸ் பண்ணுகிறது, ஒரு குரூப் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்கிறது. பைபிள் அப்படிதான் வந்து லா ஆஃப் கான்ட்ராஸ்டா எழுதியிருக்குது. ஒரு குரூப் அப்படி, ஒரு குரூப் இப்படி. நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க? பிரைட் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு டெஸ்டிங் வந்தது. நீ உன்னுடைய ஒரே குமாரனும் ஏக சுதனுமாய் இருக்கிறேன். நான் காண்பிக்கிற மோரியா தேசத்துல போய் அந்த மலைகளில் ஒன்றில் நீ வந்து அவனை சர்வாங்க தகன பலியாய் செலுத்தும். அந்த டெஸ்ட் வரும் பொழுது அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டான். ஹல்லேலூயா. 22:22 வாசிக்கிறோம், ஈவாசன் ஓவர் கம். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வந்து உன் நேசகுமாரன் என்று பாராதபடி நீ அவனை ஒப்பு கொடுத்தபடினாலே அவனை விட நீ என்ன நேசித்தாய். அதனால என்ன செய்யற என்றால், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தினை போலவும் பெருக பண்ணுவேன். உன் சந்ததிய சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யுவர் சீட் ஷல் பொசஸ் த கேட் ஆஃப் யுவர் எனிமீஸ். நீ எல்லா உனக்கு விரோதமாக வருகிற எல்லா சத்துருக்களும் உனக்கு முன்பாக தோல்வி அடைவார்கள். உனக்கு முன்பாக எந்த தடையும் வராது. நீ எல்லாத்தையுமே ஜெயிப்பாய். யுவர் ஓவர் கம். நீ வந்து யூ பொசஸ் ஆல் த பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தட் புல் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி இருக்கிறார். தீர்க்கதரிசி வாழ்க்கையிலே அந்த அணில் வறந்தது, அணிலே இல்லை. வேட்டைக்கு போகிறார், ஒன்றுமே கிடைக்கல. சோர்வான நிலையிலே மரத்தில் சாஞ்சிக்கிட்டு துப்பாக்கி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஐ வாண்ட் 3 squirrels. எங்கே ஒரு அணிலையும் காணலை, ஒன்றுமே கிடைக்கல. அதை இப்பொழுது நீ எங்கேருந்து வரணும்னு சொல்லு. அந்த சிக்கமோர் ட்ரீலேருந்து வரணும், அந்த அத்தி மரத்துலேருந்து வரணும். அத்தி மரத்தில் அணில் இருக்காது. அங்கே பார்க்குறாரு, அங்கே இருக்குது. இன்னொன்று அடுத்தது எங்கேருந்து வரணும்? இதான் அங்கே இன்னொரு டைரக்ஷன் சொல்கிறார். அங்கே பார்க்குறாரு, அங்கே இருக்கிறது. கண்ணில் தான் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரு. அவ்வளோ பிரணாவுக்கு கண் அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவ்வளோ கூர்மையான பார்வை. அவரை எடுத்துக்கொள்கிறார். பின்பு என்ன செய்யணும்னா, மூணாவது வரல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வரல. சரி, ரெண்டே நமக்கு போதுமே, மூணு எதுக்கு? மூணு வரலனா பரவாயில்லை. ஆனால் கர்த்தர் அதை மனசில் வச்சிருக்கிறாரு, கேட்டதை மனசில் வச்சிருக்காரு. நீ எத்தனை கேட்டால் மூணு, ஆனால் என்ன செய்யுது? ரெண்டு தானே கிடைச்சிருக்கு, இன்னொன்று நீ சொல்லு. இதை சொல்லும் பொழுது கரெக்டாங்கிறது ஆண்டவரோடைய. அவர் சொல்லும் பொழுது வாங்க, அணிலை சிருஷ்டிக்கிறார். ஆபிரகாமுக்கு சிருஷ்டித்தது போல சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆட்டுக்குட்டியை சிருஷ்டித்தார். பெனாமிக்கு ஆண்டவர் அந்த குரில் அங்கே சிரிச்சிக்கும் பொழுது அவர் அதை பிடித்து கொள்ளுகிறார். கேட்டது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அந்த டெஸ்ட் வந்தது. அந்த டெஸ்ட்ல வந்து விசுவாச பரீட்சையிலே அங்க ஆபிரகாம் ஜெயித்தான். ஓவர் கேமர் பெனாம் ஜெயித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு டெஸ்ட் வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கிறது, உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் கிடைக்கல, பெனாமுக்கு எங்க பார்த்தாலும் கிடைக்கல. அன்னைக்கு எல்லாமே மறைஞ்சிக்கிட்டு ஒண்ணுமே கிடைக்கல. நமக்கு எத்தனையோ காரியங்கள் கிடைக்காம இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு டெஸ்ட். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறபடியே உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அந்த டெஸ்ட்ல ஜெயம் கிடைக்கும். பின்பு ஆபிரகாம் சொல்லுகிறார், எல்லாத்தையும் நீ உன்னுடைய சந்ததியார் சத்துருக்களின் வாசலை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உன்னை நான் மெய்யாகவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் தரிசனமாகி அவனுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் என்ன மறுபடியும் வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தரிசனமான அதே கர்த்தருடைய தூதனான இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது? ஸ்பீக் த வேர்ட். நீங்கள் வார்த்தையை உரையுங்கள். நீங்க ஜெயம் கொள்ளுவர்களா இருப்பீர்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் வார்த்தையை உரைக்கும் பொழுது அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இயேசு கிறிஸ்து அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஜெயங்கொழுரன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நானும் தேவனா. அதே சீசன் இன்னைக்கு வந்திருக்கிறது, அதே பிக்சர் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. நீங்க ஏப்ரஹாம் போல இருக்கிறீங்களா? நீங்க ஜோசுவா போல இருக்கிறீர்களா? நீங்க எலிசா தீக்கதரிசி போல இருக்கிறீர்களா? அல்லது கேஆசி மாதிரி இருக்கிறீர்களா? பைபிள்ல வந்து லா ஆஃப் கான்ட்ராஸ்ட், ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், நேர ஆப்போசிட் கேரக்டரா இருக்கும். நீங்க என்ன உங்க லைஃப் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது? நீங்க வந்து ஆபிரகாம் போல ரெஃப்ளெக்ட் பண்ணினால் இப்பொழுது உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆபிரகாம் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறான். ஒரு நாளில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர் கூட நாமும் பந்தி இருப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 8:11 வாசிக்கிறோம், ஆபிரகாம் நீர் வந்து டெஸ்ட்ல ஜெயிச்சு. எனக்கு அது எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது. எனக்கும் அதே மாதிரி டெஸ்ட் வந்தது, நான் ஜெயிச்சேன். இப்போ உங்க கூட நான் பந்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்களும் பந்தி இருக்க போகிறீர்கள். ஆமென். ஜெயங்குளரை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அந்த தேவனாயிருப்பேன். இயேசு கிறிஸ்து நேரடியாக உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். எவ்வளோ பைபிளில் திருஷ்டாந்தங்கள் இருக்கிறது, அது எவ்வளோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எவ்வளோ எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. என் வாழ்க்கையிலும் அதே பேட்டர்ன் நிறைவேறட்டும். இயேசுவே, நீ நேற்று மீது என்றும் மாறாதவராயிருக்கு, எனக்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் கத்த நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே சோத்ரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். கேட்டதல்ல மன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி கொடுத்தி, கேட்டதல்ல அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளை செவி சாய்த்தி, இந்த உதவி என்று மறவே இந்த துதிகள் ஏறெடுப்பேன், உதவி என்று மறவே இந்த துதிகள் எந்த நேசுவே இந்த நேசமே எந்த நல்லம் உருகிடுவே, நல்ல பங்கினைந்தா நடைந்து இருப்பாகும் வல்லபராபரமே சரணம், நல்ல பங்கு எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த மட்டுமாக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்று நீர் சொல்லியிருக்கிற வண்ணமாக இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ரைஸ் பண்ணிவீராக. அந்த விசுவாசம் உம்மை தொடட்டும், உம்மடத்திலிருந்து வல்லமை வரட்டும், உம்மடத்திலிருந்து பிளஸ்ஸிங் இறங்கி வரட்டும், எல்லாவற்றையும் சுதந்திரித்து போடுவோம். ஆல் த ப்ராமிசஸ், எல்லா விதமான வாக்குத்தக்களும் இட் வில் கம் டு பாஸ் இன் அவர் லைஃப், எங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், செவன் சீல் விஷனில் இருக்கிறோம், இப்பொழுது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அந்த பிரணா வார்த்தையை உரைக்கும் பொழுது அப்படியே நடந்தது. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் அவ்விதமான ஒரு சீசனை எதிர்நோக்கி இருக்கிறோம், நாங்கள் ஓவர் கமர்ஸாக இருக்கிறோம், மாம்ச சிந்தையுடையவள் அல்ல, நாங்கள் ஆவிக்குரியவளாக இருக்கிறோம், ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன் அடைந்திருக்கிறோம். அந்த டிவைன் நேச்சர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் அன்றைய உரிமையாக மடத்தில் கேட்க முடியும். சோதனை நேரத்திலே சவுல் போல நாங்கள் திணற வேண்டிய அவசியம் இல்லை, சவுல் போல நாங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் அதை சந்திக்க முடியும், நாங்கள் ஜெயத்தை பெற முடியும். தேவை நேரம் வரும் பொழுது நீர் எங்களுக்கு தருவீர் என்ற விசுவாசத்தை தந்திருக்கிறீர். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நீர் ஐஸ்வர்யவான்களாக்குறவராயிருக்கிறீர், ஆரோக்கியம் உள்ளவர்களாக மாற்றுகிறவராயிருக்கிறீர், சமாதானமான நிம்மதியான வாழ்க்கையை தருகிறீர். எங்களை சுற்றி துன்பங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், கலகங்கள் இருந்தாலும், அதன் மத்தியில் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்துகிறீர். நாங்கள் உம்மை டிபெண்ட் பண்ணுகிறோம், உம்மை ட்ரஸ்ட் பண்ணுகிறோம், உம்மை நம்புகிற எல்லாருக்கும் நீ நல்லவராயிருக்கிறீர், ஆசீர்வதிக்கும் தேவனாயிருக்கிறீர். முழங்கால் பெடுக்க சிறியோர் பெரியோர் அனைவரையும் ஆசீர்வதியும், ஏற்படுத்தியிருக்கிற பந்தி ஆசீர்வதியும், அதை ஏற்படுத்தின பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் நாங்கள் திருப்தியாக புசித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த உதவி செய்வீராக. எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன்.